அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம இந்த நாளினுடைய இறுதி பாகத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். தேவ கிருபையில இந்த நாளினுடைய ஆரம்பத்தில் நம்முடைய இந்த ஒரு கூடையினுடைய பாடம், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் என்று ஆரம்பித்தது. அதற்கு பிற்பாடாக நமது விசுவாசத்தின் மீதான புதுமையான தாக்குதல்கள், மூன்றாவதாக நாம் பார்த்தோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், இறுதியாக நம்ம பார்த்தோம் பரிசுத்தவானின் மரணம். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த நான்கு வரிசை நம்ம பாடம் எடுத்துட்டோம்னா, முதல் பாடம் ஆரம்பிச்சது நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம், பன்மையில் இல்லை ஒருமையில் இருக்கு. கடைசியாக நம்ம பார்த்து முடிச்சுட்டு இந்த பாடம் கூட அப்படித்தான் சகோதரர் முடிச்சார். இப்படித்தான் இருக்கணும்னு யாரும் இங்க பிக்ஸ் பண்ணல, ஆனா கிருபை அப்படித்தான் நடந்திருக்கு. ஆனா இடையில நமது விசுவாசத்தின் மீதான புதுமையான தாக்குதல்கள், இன்னைக்கு நாம மாத்திரம் அதை வாங்கல, நமக்கு முன்னாடி இருந்த அநேக பரிசுத்தவான்கள் வாங்கிட்டாங்க. வாங்கினதா மாத்திரம் இல்ல, கல்யாணத்துல சில பேர் இறைஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. இப்ப இறுதியாக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, நீர்காலுகளின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல வாழ்ந்து, அவர் கொண்டிருந்த விசுவாசத்தின் மீதான அருமையான புதுமையான தாக்குதல்களுக்குள்ளாக உட்படுத்தப்பட்டு, இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானோரோடு இணைந்திருக்கிற ஒரு அருமையான பரிசுத்தவான் பத்தி, அவருடைய மரணம் பத்தி, அவருடைய வாழ்க்கை பத்தி நம்ம இறுதியாக தியானிக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த பாடத்தினுடைய தலைப்பு அந்த ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் யார்? அந்த ஒரு ஊழியக்காரன், அவரை பத்தி தான் இப்போ நம்ம கேட்கவிருக்கிறோம். இந்த ஒரு பகுதியை நமக்கு சகோதர் பிரபாகரன், ஈரோட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர் பிரபாகரன் அவர்கள் பயந்து கொடுப்படி அவரை முன்பாக அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும், கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாக கடவுது என்ற வாழ்த்துக்களை கூறி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் ஈரோட்டில் இருக்கும் உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பு வாழ்த்துக்களையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நாளில் தேவன் நமக்கு விதமாக அமைத்து வைத்த இந்த சகோதர ஐக்கியத்தில் நம் நான்கு பாடங்களை, தேவ செய்திகளை கேட்டோம். அந்த நான்கு பாடத்தையும் நாம் கூர்ந்து கவனித்திருப்போமேயானால், நான்கு பாடத்திலும் சகோதரர்கள் ஒரு மனுஷனை அடிக்கடி மேற்கோள் காண்பித்து தேவனுடைய வார்த்தைகளை பேசினார்கள். அவர்கள் பேசினது தேவனுடைய வார்த்தை, அவர்கள் கொடுத்தது தேவனுடைய வார்த்தைக்கான விளக்கம், ஆனா அதற்கு அவர்கள் பயன்படுத்தினது ஒரு மனுஷனை. ஒருவேளை தேவ கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நாளை தினத்திலும் ஒரு நான்கு பாடங்கள் நமக்கு இருக்கு, நாளைக்கும் நான்கு சகோதரர்கள் நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பேசி விளக்குவாங்க, சந்தேகம் இல்லை. அந்த நான்கு பேரும் கூட அந்த ஒரு மனுஷனை பயன்படுத்தி தான் பேசுவாங்க. ஆக இன்றைய நான்கு பாடங்களும் அல்லது நாளைய நான்கு பாடங்களும் தேவனுடைய வார்த்தைகளை பற்றின விளக்கங்களாக இருந்துட்டாலும், அவைகளை பேசுவதற்கு சகோதரர்கள் மேற்கோள் காண்பிப்பதும் பயன்படுத்துவதும் ஒரு மனுஷனை. ஆனா இந்த நாளினுடைய இந்த கடைசி பாடம் அந்த ஒரு மனுஷன் பற்றின பாடம், அந்த ஒரு மா மனிதர் பற்றின பாடம். அவர் மாமனிதன் மாத்திரமல்ல, அவர் ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய மனுஷன் மாத்திரமல்ல, அவர் தேவன் பயன்படுத்தின அருமையான ஒரு பாத்திரம், ஒரு அருமையான ஊழியக்காரன். விசேஷமா அல்லது குறிப்பிடும்படி பேசினா, நமது ஆண்டவர் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசு தம்முடைய இரண்டாம் வருகையில வந்தெடுக்கிற இந்த நாட்களில் அவர் ஏற்படுத்தி வைத்து அவர் தம்முடைய கரங்களில் ஏந்தி பயன்படுத்தின அருமையான ஒரு ஊழியக்காரன். இந்த பாடம் அந்த ஊழியக்காரன் பற்றின பாடம். தட் சர்வன்ட், அந்த ஊழியக்காரன். சகோதர சகோதரிகளே, யார் அவர் என்பது நீங்க எல்லோரும் அறிந்த விஷயம். நம்முடைய அருமையான சகோதரர் பாஸ்டர் ரசில் இப்படியாக சத்தியத்தை அறிந்தவர்கள் மூலமாக உலகெங்கிலும் அறியப்பட்ட ஒரு அருமையான பாத்திரத்தை இன்றைய நாளில் நாமோ தியானிக்க போகிறோம். காரணம் என்ன சகோதர சகோதரிகளே? இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் என்று நாம் நம்பினோம். சகோதரர் ரசில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க, அந்த காரணம் என்னன்னா, சகோதரர் ரசில் அவர்கள் மரித்த வருஷம் 1916 அக்டோபர் 31 தேதி. சோ மிக சரியாக இப்ப நாம 2016 இருக்கிறோம். ஒரு 11 நாளுக்கு முன்னாடி அக்டோபர் 31 கடந்தோம். அதாவது சகோதரர் ரசில் அவர்கள் மரித்து மிகச்சரியாக 100 வருஷங்கள் நிறைவாகி இருக்கிற இந்த தருணத்தில் தேவன் அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா எடுத்து பயன்படுத்தின அந்த பாத்திரத்தையும், அவர் மூலமாக நிறைவேறிட்ட ஊழியத்தையும், அவருடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினையும் நாம சிந்தித்து பார்ப்பது அவரை ஒரு கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் என்று நம்பி விசுவாசிச்சு இந்த பாடத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். ஆனா முதல் கேள்வி, சகோதரர் ரசில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக சிந்திப்பதற்கு அவசியம் என்ன? ஒரு மனுஷன் தானே, உங்களை மாறி என்னை மாறி மாம்சமான ஒரு மனுஷன் தானே, அவருடைய வாழ்க்கைய இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தருணத்தில் பாடமாக பார்க்கும்படிக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு என்று நமக்கு ஒரு வேளை கேள்வி எழும்பலாம். ஒரு வேளை எழும்பினா நாம் அவரை குறித்து தியானிப்பதற்கான காரணம், தேவனுடைய வார்த்தைகளில் அவர் காணப்படுகிறார். அவர் காணப்படுவது ஒரு முக்கியமான காரணம். அல்லது தேவனுடைய வசனங்கள் அநேகம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைவேறி உள்ளதை வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற எந்த ஒரு உண்மை கிறிஸ்தவனும் உணர்வார், அறிவார், ஒத்துக்கொள்வார். அதனால் அவரை நாம் பார்ப்பது தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பிரயாசமாயிருக்கும் என்று நாம் நம்புறோம். அவரை குறித்த வசனங்கள் என்று நாம் கேட்டால் அநேக வசனங்கள் நாம் சொல்லலாம். அவரே மத்தேயு 24:46 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஊழியக்காரன், அங்க அந்த ஊழியக்காரனுடைய குணலட்சணமாக அல்லது தன்மையாக சொல்லப்படுவது என்னன்னா, உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன். அவரே வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 வசனத்தில் காணப்படுகிற 7வது சபையாகிய லவோதிக்கேய சபையின் காலப்பகுதியின் தூதன், 7 தூதன். அவரே எசேக்கியல் 9:2 காணப்படுகிற சணல் நூல் அங்கி தரித்தவரும் கணக்கனுடைய மைக்கூட்ட தன்னுடைய அறையில கட்டி இருந்தவருமான மனுஷன். பொதுவாக அருமையான சகோதரர் ரசல் அவர்களை குறிப்பதற்கு வேத மாணவர்களாகிய நாம் ரொம்ப உறுதியோடு பயன்படுத்தக்கூடிய வசன பகுதிகள் அல்லது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த 3 வசனம், இந்த 3 வார்த்தைகள். அந்த ஊழியக்காரன், 7 தூதன், கணக்கனுடைய மைக்கூடு வைத்திருந்தவர். இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக வசனங்கள் அவரை பற்றி வேதத்தில் இருப்பதையும் அந்த வசனங்கள் அவரிடத்தில் நிறைவேறி இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஏசாயா 21:11 நம்ம பார்க்கும் ஜாமக்காரன் அவரை, டேனியல் 12:5-8 நம்ம பார்க்கும் சணல் நூல் அங்கி தரித்த இன்னொரு மனுஷன் அவரே, ஹபகுக் 2:3 கர்த்தருடைய வாயாக இருந்து பேசக்கூடிய மனுஷன் அவரே, ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் அங்கிருக்கக்கூடிய வசனங்கள் நமக்கு பரிச்சயமானவைகளாக இருக்குமே ஆனால் அநேக இடத்துல நாம் சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். உதாரணம், 7 எக்காலத்தை ஊதும் 7 தூதன் அவர்தான், 7 வாதையுள்ள கலசத்தை ஊற்றும் தூதன் அவர்தான், யோவானுக்கு பாபிலோன் மகாவேசி என்ற அந்த ஸ்திரீய சுட்டி காண்பிக்கிற தூதன் அவர்தான், அல்லது அந்த பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு மற்றும் அழிவு அதை யோவானுக்கு சுட்டி காண்பித்து பேசுகிற தூதனும் அவர்தான், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை அறிவிக்கிற சத்தம் அவர்தான், யோவானுக்கு புதிய எருசலேம் அதை சுட்டி காண்பித்து பேசுகிறவரும் அவர்தான். சகோதர சகோதரிகளே, இன்னும் நுணுக்கமாக போனோம், இன்னும் சில வசனங்கள் பார்க்கணும் என்றால் முடியும். இவ்வளவு வசனங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்க, அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்க, சகோதர சகோதரிகளே, இது நமக்கு ஒரு அங்கீகாரம். தேவன் அவருடைய வல்லமையான கரத்துல எடுத்து பயன்படுத்தின இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை நாம் தேவன் பயன்படுத்தின கோணத்துல பார்த்து உணர்வதும் அவர் மூலம் பயனடைவதும் நிச்சயம் தேவன் அங்கீகரிப்பார் என்று உணர்ந்து சகோதரர் ரசல் அவர்களுடைய வாழ்க்கையை நாம கொஞ்ச நேரம் தியானிப்போம். ஆனா இதற்காக நாம முயற்சி செய்வதற்கு சில புத்தகங்களை நம்ம பார்வையிட்ட போது நம்ம பார்வையிடணும், ஏன்னா சகோதரர் ரசல் அவர்களுடைய நாட்கள நாம் வாழல, அவரை பற்றி கொஞ்சம் அறிந்திருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அவருடைய நாட்களில் அதற்கு ரொம்ப அருகாமையில வாழ்ந்தவர்கள், அவரை நன்கு அறிந்த சகோதரர்கள் என்று சொல்லப்பட்ட அருமையான மேதை மாதிரியான சகோதரர்கள், அவருடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையாக உணர்ந்து அது மற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு உந்துதலாக இருக்கும் என்று உணர்ந்து அந்த வாழ்க்கையை தங்களால் இயன்ற மட்டும் படம் பிடித்து பதிவு செய்து அருமையான புத்தகங்களை எழுதி இருக்கிறாங்க. அந்த புத்தகங்களை நாம பார்ப்பதன் மூலம்தான் சகோதரருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பு மனுஷருக்கு முன்பு எப்படி இருந்துச்சு என்று நம்மால உணர முடியும். அதனால் அந்த புத்தகங்களை நாம போய் கொஞ்சம் புரட்டினோம், கொஞ்சம் தான் புரட்டினோம், ஆனா அது முடிந்த போது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் தான் இருந்துச்சு, அது உண்மை. அப்படின்னா கண்டிப்பா பிரதர் பத்தி நாம கன்வென்ஷன்ல நமக்கு கொடுக்கப்படுகிற நேரத்தில் பேசுவது முடியாது. எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட வாழ்க்கை, எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு, எப்பேற்பட்ட ஒரு முன் உதாரணம், எப்படிப்பட்ட ஒரு உண்மை, என்ன ஞானம் சகோதர சகோதரிகளே, அது எந்த அளவுக்கு உணர்ந்துட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சம் பத்தி பேசுவதற்கும் நமக்கு ஒரு ஏற்ற தருணமா இருக்காது என்று தான் நமக்கு தோணுச்சு. ஆனாலும் இந்த நல்ல தருணத்துல அவர் பற்றி சிந்திப்பது ஆரோக்கியமா பட்டதுனால நாம இந்த பாடத்தோடு இங்கு வந்துட்டோம். ஆனா இந்த பாடத்துல அவருடைய வாழ்க்கையை நம்ம பெரிய அளவுக்கு கவர் பண்ண முடியாது. ஒரு 20%, 20% கூட ஒருவேளை என்னுடைய கருத்து நம்ம கவர் பண்ண முடியாது. அதனால நாம இந்த பாடத்தை எப்படி பார்க்க போகிறோம் என்று சொன்னா, சகோதரர் வாழ்ந்துட்ட அந்த வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை பதிவுகள்ல இருந்து சில விஷயங்களை நாம் எடுக்கிறோம். அந்த சில விஷயங்களை எடுப்பதனுடைய நோக்கம், அந்த விஷயங்களை பார்ப்பதின் மூலம் நமக்கு ஒரு பலன், ஒரு உற்சாகம், ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சுன்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. சரி, இப்படியாக நம்ம முயற்சிக்கும் போது தேவன் அவருடைய வார்த்தைகள்ல அருமையாக குறிப்பிட்டிருக்கிற சகோதரர் ரசல் அவர்களுடைய அவர்கள் சம்பந்தப்பட்ட வசனங்களை நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட பாத்திரத்தை பார்த்து உணர்ந்தவர்களும், கேட்டு உணர்ந்தவர்களும், படிச்சு உணர்ந்தவர்களும் ஆகிய அருமையான சகோதரர்கள் அவரை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மை போன்ற சகோதர சகோதரிகளுடைய பார்வையில அவர் எப்படி பார்க்கப்பட்டார், அல்லது அவருடைய காலத்து ஜனங்களினால யாரா வேணா இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் அல்லது உலகத்தார், எப்படி அறியப்பட்டிருந்தார் என்று பார்க்கும் போது சில ஆச்சரியமான வார்த்தைகள். ஒரு அருமையான சகோதரர் குறிப்பிடும் போது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின்னான காலத்தில் வேத சத்தியங்களை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு விவரித்தவர் என்பது அவருக்கு ஒரு அடைமொழி சகோதரர் ரசல் அவர்களுக்கு. ஆங்கிலத்தில் சொன்னா நல்லா இருக்கும், அதுக்காக மாத்திரம் சொல்கிறோம். The greatest expounder of biblical truths since the days of Saint Paul. இன்னொரு வார்த்தை, மார்ட்டின் லூதருக்கு பின்னான காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக உறுதியாக போராடின அல்லது அந்த விசுவாசத்தை பாதுகாத்த ஒருவர் என்று சொன்னா சகோதரர் ரசல் அவர்கள். The staunchest defender of the faith once delivered to the saints since Martin Luther. என்ன ஆச்சரியமான ஒப்புமை சகோதர சகோதரிகள். சத்தியத்தில் அவர் ஏறெடுத்த ஊழியத்தை பார்க்கும் போது, அப்போஸ்தல் பவுலுக்கு பின்னான நாட்களில் இவர் போன்று ஒருவர் இல்லை என்பது அவர்களுடைய கருத்து. சத்தியத்துக்காக வைராகியமாக உறுதியாக நின்ற விஷயத்துல நாம் அவரை பார்த்தோம்னா, மார்ட்டின் லூதருக்கு பின்பு அப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில என்று சொன்னா சகோதரர் ரசல் என்பது நமக்கு ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்திருக்கணும் அவருடைய ஜீவியம். இப்படியாக அவரை நன்கு அறிந்த சகோதரர்களால் உணரப்பட்ட சகோதரர் ரசல் அவர்களை உலகம் எப்படிதான் பார்த்துச்சு அவருடைய நாட்கள் என்று சொன்னா, அமெரிக்காவிலையும் உலகத்திலையும் உண்மை கிறிஸ்தவத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேவனுடைய மனுஷனாக முழுமையாக அர்ப்பணித்தவராக சுவிசேஷத்தின் பாதுகாவலன், ஊழியன், சொற்பொழிவாளர், எழுத்தாளர், போதகர் ரசல் என்பது அவருடைய அடையாளம். சார்ல்ஸ் டேஸ் ரசல் நோன் த வேர்ல்ட் ஓவர் ஆஸ் பாஸ்டர் ரசல், ஆத்தர், லெக்சரர், மினிஸ்டர் அண்ட் டிஃபெண்டர் ஆஃப் த காஸ்பல் அண்ட் அ கான்சக்ரேட்டட் மேன் ஆஃப் காட், proved to be a force for true Christianity in America and world. சகோதர சகோதரிகளே, எவ்வளவு ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு சர்டிபிகேட் சகோதரர் பத்தி. இப்ப நாம் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கமா இந்த ஒரு ஏற்ற தருணத்துல அந்த வாழ்க்கையிலிருந்து நமக்கான சில படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம பார்ப்போம். வசனங்கள் அதற்குரிய விளக்கங்கள் அதிகமா இருக்காது, ஆனா வசனங்கள் அதனுடைய விளக்கங்கள் பொருந்தின ஒரு வாழ்க்கை தியானிப்போம். அவருடைய ஆரம்ப நாட்கள், ஒருவேளை குழந்தை பருவம், வாலிப பருவம், அவர் இந்த விசேஷமான ஊழியத்துக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நாட்கள் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா சகோதரருடைய வாழ்க்கை நாம் எல்லோரும் ஓரளவுக்கு அறிந்திருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம். அவருடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்துச்சு? ஒருவேளை சின்ன சபர்டிங்ஸ், ஹிஸ் சைல்ட்ஹுட். அவர் 1852 வருஷம் பிறந்தார். அவருடைய தகப்பனார் ஜோசப்பெல் ரசல், தாயார் எலிசா ரசல். அவருடைய பெற்றோரை குறித்து சொல்லும் போது கிறிஸ்தவ பின்னணி, பிரஸ்பைட்டீரியன் என்ற கிறிஸ்தவ பிரிவை சார்ந்தவர்கள். அந்த கிறிஸ்தவ பிரிவு ரொம்பவும் வைராக்கியமான பிரிவு அந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட வைராக்கியமான கிறிஸ்தவர்களை பெற்றோராக பெற்றிருந்தார் சகோதரர் ரசல் அவர்கள். அதன் மூலமா அவருடைய ஆரம்ப நாட்களே தேவனை பற்றின அறிவுல அருமையாக போதிக்கப்பட்டார், வழி நடத்தப்பட்டார். பின்னாட்களில் தேவன் அவரை தம்முடைய கரத்தில் ஏந்தி ஒரு வல்லமையான பாத்திரமாக பயன்படுத்துவதற்கான ஒரு அடித்தளம் அவருக்கு அவருடைய பெற்றோர் மூலமாக வந்தது என்பது உண்மை. சிறு பிராயத்திலேயே தேவனுக்கு அடுத்த காரியங்களை தன்னை இணைத்துக் கொண்டது அவரிடத்தில் நிறைவேறின ஒரு விஷயம். பின்னாட்கள்ல சகோதரர் ரசல் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றியே பேசும் பொழுது அவருடைய தாயார் பற்றி ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அங்க சுட்டி காண்பித்திருக்கிறார். என்னன்னா, அவருடைய தாயார் சகோதரர் 9 இருக்கும்போது மரித்து விட்டார். ஆனா சகோதரர் ஒரு 7 இருக்கும் பொழுது எப்படி பழைய ஏற்பாட்டில் ஆனால் தனது மகன் சாமியேல தேவனுக்கு என்று அங்க நேர்ந்து கொண்டு அர்ப்பணிச்சாரோ அந்த மாதிரி சகோதரர் ரசல் அவர்களுடைய தாயார் அவரை அவருடைய 7 தேவனுக்கு என்று அர்ப்பணித்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அருமையான தாயினுடைய ஜெபம் அவருடைய மகனாகிய சகோதரர் ரசல் குறித்து என்னவாக இருந்துச்சு என்று பார்க்கும் போது, தேவனுடைய மேலான வழி நடத்துதலில் நிச்சயமாக நீ ஒரு சுவிசேஷத்தின் ஊழியனாக வருவாய் என்று சொல்லித்தான் அடிக்கடி ஜபிப்பாங்களாம். சகோதர சகோதரிகளே, பாடம் இல்லையா? எப்பேற்பட்ட ஊழியனா என்று நாம் அவரை தியானிக்கிறோம். ஆனா அந்த ஊழியன், அந்த ஸ்தானம், அதற்கு ஒரு அஸ்திபாரம் போட்டது தகப்பன், தாய். அதுல ரொம்ப முக்கியமா தாய். 9 அவங்க மறிச்சிட்டாங்க. இது நமக்கு ஒரு அருமையான வசனத்தை ஞாபகப்படுத்துது. அருமையான சகோதரிகள் இருக்கிறீங்க, சகோதரர்கள் இருக்கிறீங்க, பெற்றோர்கள் இருக்கிறீங்க. தேவன் நமக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அவர்கள் மீது பெற்றோர்களுக்கே உரிய கடமை நமக்கு இருக்கு என்று சொல்லும் போது அந்த கடமையில ஒரு விஷயத்தை உணரக்கூடிய அருமையான தருணம் இது. நீதிமொழிகள் 22:6,
பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
ஆம் சகோதர சகோதரிகளே, அவருடைய ஆரம்ப பருவம் பார்க்கும்போது இன்றைய பெற்றோர்களாகிய நமக்கு, ரொம்ப விசேஷமா அருமையான சகோதரிகளுக்கு ஒரு என்கரேஜிங் விஷயமா இது இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வரணும் பின்னாட்களில் தேவனுக்கு அடுத்த காரியங்களில், அது உங்கள் கையில். சகோதரர் அவர் பற்றி சொல்லும் போது அவர் தாய் 7 வயசுல அவர் அர்ப்பணிச்சார் தேவனுக்காக. ஆனா அவர் தன்னுடைய 15ஆம் வயதுல தன்னை அர்ப்பணிச்சிருந்திருக்கிறார் தேவனுக்காக, 15ஆம் வயதுல. ஆனா அந்த ஆரம்ப நாட்கள் அவருக்கு தேவனுக்கு தேவன் மீது அதிக வைராகியம் இருந்துட்டாலும், ஒரு சமயம் பாருங்க, இப்ப நம்ம பேசக்கூடிய விஷயம், எப்படி அவர் இந்த ஊழியத்துக்குள்ள பிரவேசிச்சார், இந்த சத்தியத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் தேவன்கிட்ட இருந்து, எப்படி இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சத்தியத்துக்கான இயக்கம், ட்ரூத் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஸ்தாபிக்கப்பட்டுச்சு, இதற்கான சூழல்கள் என்ன, அது நாம பார்க்கிறோம். இப்படியாக அருமையான ஒரு குழந்தை பருவத்தில் கொண்டு வரப்பட்ட சகோதரர் தம்முடைய 15ஆம் வயதுல தன்னை தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ரொம்ப தீவிரமாக அவர் இணைத்துக் கொண்டார். ஆன போதிலும் ஒரு நண்பன் கிறிஸ்தவத்தை விட்டு விலகி போன போது அவரை மீண்டும் கிறிஸ்தவத்துக்கு திருப்புவதற்கு சகோதரர் முயற்சி செய்திருக்கிறார். முயற்சி செய்யும் பொழுது அந்த நண்பன் கேட்ட சில கேள்விகள், சகோதரர் ரசில் பெற்றிருந்த கிறிஸ்தவ போதனைகள் நம்பிக்கை மீது சில கேள்விகளை எழுப்பினார். உதாரணத்துக்கு கிறிஸ்தவம் சொல்லுகிறது பெரும்பான்மையான ஜனங்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க, எப்படி? அப்ப இந்த மாதிரி கேள்விகள் சகோதரனால சமாளிக்க முடியல. இவருக்கும் வேதத்தின் மீது ஒரு அவநம்பிக்கை, அப்படின்னா ஒரு அதிருப்தி, அப்படின்னா அவருக்கு ஒரு தெளிவு விளக்கம் கிடைக்கல. தேடி பார்த்தார் எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளையும், ஒன்றொன்று ஒரு ஒரு விஷயத்துல வேறுபட்டிருந்தாலும் முக்கியமான காரியங்கள்ல ஒரு தெளிவு அங்க தரக்கூடியதாக அங்க இல்ல. இந்த சூழலில் அவர் வந்துட்டு வேதத்தின் மீது இருந்த நம்பிக்கையில குன்றினவராக காணப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 15ல் இருந்து 17 வயசு வரைக்கும் 2 வருஷங்கள் அவர் ஒரு நம்பிக்கையற்றவராக சுற்றி தெரிந்ததாக பார்க்கிறோம், வேதத்தின் மீதே, சகோதர சகோதரிகளே. ஆனா அந்த சமயத்தில் ஒரு முறை அவர் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கூடுகையில் அவர் பங்கெடுக்க வாய்ப்பு இருந்துச்சு. அந்த கூடுகை ஒரு சின்ன அறையில நடந்துச்சு. அந்த அறை பற்றி சொல்றார் சகோதரர் ரசல் அவர்களே, ரொம்ப இருள், மங்களான நிறம், பழைய அறை. அதுல ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் தேவனுடைய வசனங்கள் இருந்து, ஜோனாஸ் வெண்டல். அவர் யாருன்னா சகோதரர் வில்லியம் மில்லர். அவருடைய நாட்கள்ல இருந்துட்டு அந்த செகண்ட் அட்வென்டிஸ்ட் பிரிவை சார்ந்தவர். அவருடைய பேச்சு இவர் அங்க கேட்க நேர்ந்தது. அவர் பேசினது ரொம்ப தெளிவா இல்ல, ஆனாலும் அவர் பேசின விஷயங்களின் மூலம் சகோதரர் ஒன்று உணர்ந்தார். என்னன்னா, பைபிள்ல நாம சிந்திப்பதற்கு, ஆழ்ந்து தியானிப்பதற்கு அநேக விஷயங்கள் இன்னும் இருக்கு என்கிற விஷயம் அவர் புரிந்து கொண்டார். அதாவது வேதத்தின் மீது இருந்த நம்பிக்கையில் இருந்து விலகினவராக 2 வருஷங்கள் சுத்தி இருந்த போது மீண்டும் அந்த வேதத்தை அவர் புது பார்வையில பார்ப்பதற்கான ஒரு தூண்டுதலாக அந்த ஒரு சம்பவம் இருந்தது அவருடைய வாழ்க்கையில. கொஞ்சம் உற்சாகத்தோட மீண்டும் அவர் திரும்பி வந்து வேதத்தை ஒரு புதிய பார்வையில திறந்த மனதுடன் அவர் தியானிப்பதற்கு அங்கு ஆரம்பித்தார். இப்படியாக அவர் ஆரம்பித்த போது அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 18. அப்போ அவர் ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸ் ஆரம்பித்தார். அது கிளாஸ் என்று சொல்லுவதா என்பது எனக்கு தெரியல, ஆனா பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தார், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. அதில் அவருடைய தந்தை, அவருடைய சகோதரி, அவருடைய கம்பெனியில வேலை பார்த்த ஒரு சகோதரன், இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் கூடி வந்தாங்க. இவர்கள் எல்லோரும் வேதத்தை திறந்த மனதுடன் அவர்கள் படிக்க ஆரம்பித்த பொழுது அங்கு இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது வெளிச்சம், அருமையான வெளிச்சம். இப்படிப்பட்ட ஒரு பிரயாசம் அவருடைய 24 வயசு வரைக்கும் போச்சு, அதாவது 1876 வரைக்கும். இந்த 6 வருஷங்கள் கிருபையிலையும் ஞானத்திலையும் வளரக்கூடிய காலங்களா இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் உணர்ந்தாங்க. வேதத்துக்கும் கிறிஸ்தவ மதம் பெற்றெடுக்கிற நம்பிக்கைகளுக்கும் அதிக வித்தியாசங்கள் இருப்பதை நன்கு உணர்ந்தார். வேதத்தை வேதத்தின் கோணத்தில் மாத்திரம் பார்க்க வேண்டும் என்பது அவருக்கு நன்கு புரிந்தது. அப்படி பார்க்கும் பொழுது மறைந்திருந்த அருமையான சத்தியங்கள் வெளிப்படுவதையும் இதுவரைக்கும் இருக்கிற தவறான போதனைகள் அநேகம் அவரால் அடையாளம் காண முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 76ஆம் வருஷத்துல அந்த ஒரு சின்ன வேத ஆராய்ச்சி குழுவிற்கு சகோதரர் ரசல் அவர்களையே பாஸ்டர் போதகர் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க என்று பார்க்கிறோம். அந்த வருஷம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் நம்ம இந்த இயக்கம் ஆரம்பித்த வருஷமாக நாம் அங்க பார்க்கிறோம். பின்பு அந்த வருஷம் ஒரு மாத பத்திரிகையில இரண்டாம் வருகை பற்றின பாடத்தை அவர் பார்த்து ஆச்சரியப்பட, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது எழுதினவர் சகோதரர் நெல்சன் பார்பர். அவர் ஒரு செகண்ட் அட்வென்டிஸ்ட். அவர் மூலமாக கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை வருகிற விதம் சகோதரர் ரசில் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமான கோணத்தில் புரிந்து கொண்டார். உடனே அவரை தன்னை வந்து பார்க்கும்படி கடிதம் எழுதி அதற்கான செலவுகள் அவரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது அவரும் அதை ஏற்றுக்கொண்டு வந்து ஒரு அருமையான கலந்தாய்வு அங்கு நடந்துச்சு. அதன் மூலமாக சகோதரர் பெரிய காரியங்கள் அங்கு கற்றுக்கொண்டு 76 அவர் உணர்ந்தார், கர்த்தர் இயேசு ரகசியமாக யாருக்கும் புலப்படாம மாம்சக்கண்களுக்கு புலப்படாம வந்து இருக்கிற காரியத்தை. அதற்கு பின்பு நடந்த காரியங்கள் இன்னைக்கு நாம் எல்லாருமே அங்க அறிஞ்சிட்டு இருக்கோம். பட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப நாட்கள் எப்படி போச்சு என்பதற்காக இந்த விளக்கங்கள் நாம் அங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. இப்படியாக அவருடைய ஊழியம் ஆரம்பிச்சது. இப்போ அந்த ஊழியத்தில் அவருடைய வேலை போதும், அந்த ஆரம்ப நாட்கள் ஹிஸ் ஒர்க், அவருடைய ஊழியம். சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே கேட்டதுதான் என்று நீங்க பார்த்தீங்கன்னா ஏமாந்துடுவீங்க. தயவு செஞ்சு கவனிங்க. ஒருவேளை பேசக்கூடிய வார்த்தைகள் ஏற்கனவே கேட்டதாக இருக்கலாம். அந்த ஊழியக்காரன், அந்த ஊழியம், அந்த ஊழியக்காரன் புரிஞ்சுக்கணும்னா அந்த ஊழியம் நன்கு புரியணும். எப்பேற்பட்ட ஊழியக்காரன் அது புரிஞ்சுக்கணும்னா அந்த ஊழியம் பார்க்கணும். நான் பாயிண்ட் பை பாயிண்ட் வேகமா போயிடுறேன், நீங்க தயவு செஞ்சு கவனித்தால் மாத்திரமே அங்க போதும். சகோதரருடைய வேலைகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது ஒரு எழுத்தாளனாக, ஒரு ஆதர். அவர் அநேக புத்தகங்களை எழுதினது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1878 வருஷத்திலிருந்து 1904 வருஷம் வரைக்கும் அவர் எழுதின அநேக புத்தகங்கள் எவ்வளவு பிரதிகள் வித்தது என்கிற ஒரு சுருக்கமான கணக்கு மாத்திரம் பார்த்தோமேயானால் 1,82,00,000 பிரதிகள் அவருடைய நாட்கள்ல. 1,82,00,000 பிரதிகள் விற்றது. அதுல என்னென்ன புக்கெல்லாம் வரும், கர்த்தருடைய இரண்டாம் வருகையினுடைய நோக்கமும் விதமும், அப்புறம் சிந்திக்கிற கிறிஸ்தவர்களுக்கான ஆகாரம், ஆசரிப்பு கூடாரம், 6 வால்யூம், இந்த புத்தகங்கள் மாத்திரமே. அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆசிரியர்னா நான் அப்படிதான் சொல்ல முடியும், எடிட்டர், பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் வாட்ச் டவர் அண்ட் ஹெரால்ட் ஆஃப் கிரைஸ்ட் பிரசன்ஸ் என்ற பத்திரிகை அவர் நடத்தினார். வருஷத்துக்கு 50,000 பிரதிகள் அது பிரசுரிக்கப்பட்டது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி என்ற மாத பத்திரிகை அவர் எழுதினார், அதற்கு ஆசிரியராக பணியாற்றினார். கிட்டத்தட்ட 5 கோடி பிரதிகள் அது பிரசுரமாச்சு. அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர், லெக்சரர், சிறந்த சொற்பொழிவாளர். அவர் கிட்டத்தட்ட அவர் 1878 இருந்து அவர் மரிக்கிற வருஷம் வரைக்கும் அவர் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு என்று பயணித்த தூரம் வந்து பார்த்தோம்னா 10,00,000 to 20,00,000 மைல்கள் வீதம் அவர் பயணம் செய்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, 10,00,000 to 20,00,000 மைல்கள் அவருடைய நாட்கள் அதிவேகமா போகணும்னா அதிகபட்சம் ட்ரெயின் மாத்திரமே இருந்துச்சு. எவ்வளவு மைல்கள் அவர் பயணம் செய்தார், எவ்வளவு சொற்பொழிவுகள் கொடுத்தார் என்று கேட்டா 30,000 சொற்பொழிவுகள் அவர் கொடுத்திருக்கணும். டிஸ்கோசஸ், ஒன்னொன்றும் 1 மணியிலிருந்து 2 மணி நேரம் வரையிலான சொற்பொழிவுகள், 30,000 சொற்பொழிவுகள். அவர் எந்த பகுதியில் ஊழியம் செய்தார், ஃபீல்ட் ஆஃப் ஹிஸ் சர்வீஸ். சகோதரர்கள் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா வேர்ல்டு. அவருடைய அவர் ஊழியம் செய்த பகுதி இந்த உலகம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. சகோதர சகோதரிகளே, அவருடைய கட்டுரைகள் ஒட்டுமொத்தமாக 4000 தினசரி நாளிதழ்கள்ல பிரசுரம் ஆயிடுக்குது. 4000 பேப்பர்ல, டெய்லி நியூஸ் பேப்பர், 4000 பேப்பர்ஸ்ல அவருடைய கட்டுரைகள் வெளியாகி உள்ளது என்று சொன்னா நாம் சிந்திக்கணும். இந்த உலகத்தில் ஒரு ஊழியன் அவருடைய கட்டுரைகள் இந்த அளவுக்கு எண்ணிக்கையிலான தினசரி பத்திரிகையில் வெளியானது உண்டா என்று கேட்டா சந்தேகம். அதே சமயம் அந்த தினசரி பத்திரிகைகளின் மூலமா வாரந்தோறும் ஒரு 15 கோடி ஜனங்களை அது சென்றடைந்தது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு உதவியாளர்களாக இருந்தவர்கள் 275 பேர். இந்த ஊழியத்தை செய்வதில் பலவிதமான உதவிகள் அவருக்கு செய்துட்ட உதவியாளர்கள், அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் 275 பேர். ஒரு வருஷத்தில் சகோதரருக்கு வந்து சேர்ந்த கடிதங்கள் 400,000 கடிதங்கள். இப்ப உங்களுக்கு புரியும் ஏன் அவ்வளவு உதவியாளர்கள் தேவை என்று. அவ்வளவு கடிதங்களுக்கும் பதில் அவர் எழுதணும். அவருடைய மேற்பார்வையில் அவர்கள் கடிதம் எழுதணும். நினைத்து பாருங்க, 400,000 கடிதங்கள் அவருக்கு வந்தது. கன்வென்ஷன்ஸ், இன்றைக்கு நாம நம்முடைய கன்வென்ஷன் கிட்டத்தட்ட 1000 தொட்டு இருக்கு. சகோதரர் நடத்தின கன்வென்ஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கு என்று எடுத்துக்கொண்டா 5 கன்வென்ஷன்ல இருந்து 40 கன்வென்ஷன்கள் அவர் நடத்தியிருக்கிறார். ஒருவேளை 2017 ஒரு 40 கன்வென்ஷன் என்று சொன்னா எப்படி இருக்கும், எத்தனை பேர் எல்லாத்திலையும் பிரசன்ட் ஆவீங்க? வருஷத்துக்கு 5 கன்வென்ஷன்ல இருந்து 40 கன்வென்ஷன்கள் வரைக்கும் அவர் நடத்தி இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, அந்த ஊழியம், அந்த அர்ப்பணிப்பு கொஞ்சம் உணர்வதற்கு இந்த விஷயங்கள் அங்க நமக்கு தெரியும். அந்த ஊழியத்தினுடைய அளவு நம்ம பார்க்கும் போது எவ்வளவு அர்ப்பணிப்பை அது அவரிடத்திலிருந்து எடுத்திருக்கும், அது புரிவதற்கு உதவியா இருக்கும். அதனால்தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த புள்ளி விவரம். அந்த கன்வென்ஷன் எல்லாம் எவ்வளவு பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 300-5000 பேர். இது கன்வென்ஷனுடைய விஷயம். அவருடைய புத்தகங்கள் 19 மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவருடைய மாதாந்திர பத்திரிகைகள் 35 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. சகோதரர் உருவாக்கிட்ட ஐக்கியங்களுக்கு, எக்லீசியாஸ், கிளாசஸ், அவங்களுக்கு போதிப்பதற்காக ஒரு என்ன சொல்லலாம், போதக துறை ஆரம்பிச்சார். அப்படிதான் சொல்லணும், லெக்சர் பியூரோ ஆரம்பித்தார். அதுல முழு நேரமாக அர்ப்பணித்துட்டு பயணங்கள் மேற்கொண்டு பலதரப்பட்ட ஐக்கியங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பதற்காக 70 அருமையான போதகர்கள் அவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, 70 முழு நேர ஊழியர்கள் எக்லீஷாஸ்க்கு ஆகாரம் கொடுப்பதற்காக அவர் பயன்படுத்தி இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, முழு நேரமா கொடுக்க முடியாம ஆனாலும் இதே ஊழியத்தில் இருக்கக்கூடிய 2 நிலை போதகர்கள் என்று 700 சகோதரர்கள் அவர் அங்கு பயன்படுத்தி இருக்கிறார். சகோதரர்கள் ரசல் அவர்களுடைய நாட்கள்ல ஏறெடுக்கப்பட்ட அந்த ஊழியம், அதனால உருவாக்கப்பட்ட சகோதர ஐக்கியங்கள், அந்த ஐக்கியங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படியான போஷிப்பு என்பது அவரால் எப்படி கொடுக்க முடிந்தது என்று சொன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். போதக துறை, ப்ரீச்சிங் டிபார்ட்மெண்ட், 70 முழு நேர போதகர்கள், 700 என்ன சொல்லலாம் பார்ட் டைம் போதகர்கள். இன்று கூட இரவு சகோதரர்கள், அதாவது ஸ்பீக்கர்ஸ் ஷெட்யூல் இருக்கு. நாம் ஒரு 30-40 பேச்சாளர்கள் நாம கூடுவோம். நமக்குள்ள இருக்கிற அருமையான ஐக்கியங்கள் ஒரு 30-35 ஐக்கியங்களுக்கு வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போவதற்காக நம்ம அந்த ஒரு பிரயாசம் ஏறெடுக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நினைத்து பார்க்கலாம். அந்த அருமையான ஊழியங்களை செய்யக்கூடிய அருமையான சகோதரர்கள், அதற்காக தங்களை அர்ப்பணிச்சுட்டு பிரயாசங்கள் ஏறெடுக்கிற அருமையான சகோதரர்கள், இந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணுவது ரொம்ப நல்லது. முழு நேரமாக 70 பேர், கொஞ்சம் கொஞ்சம் 700 பேர். ஒரு அருமையான அர்ப்பணிப்பை செலுத்தின காரணத்தினால்தான் உருவாக்கப்பட்ட ஐக்கியங்கள் பாதுகாக்கப்பட்டுச்சு, வழிநடத்தப்பட்டுச்சு. சகோதர சகோதரிகள் போஷிக்கப்பட்டாங்க, பலப்பட்டாங்க, எதிர்கொண்டாங்க இந்த பாதையினுடைய எல்லா இன்னல்கள், சோதனைகள், போராட்டங்கள். ரொம்ப முக்கியமான பாட்டு. வேறு நாம் என்ன சொல்லலாம்? அவர் அநேக பயணங்கள் மேற்கொண்டார். மன்னிக்கணும், நான் ஸ்லைட் பார்க்கவே இல்லை. அந்த பயணங்கள்ல 1910 இஸ்ரேல் ரஷ்யா அவர் சென்றார். அங்கு யூதர்களுக்கு தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், அவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு கூட்டி சேர்ப்பது பற்றி பேசினார். 1911 ஒரு கமிட்டி உருவாக்கினாங்க, அதுல 7 பேர் இருந்தாங்க. ஜப்பான், சைனா, கொரியா, இந்தியா போன்ற பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷ மிஷனரி ஊழியம் எப்படியாக செல்கிறது என்று மேற்பார்வையிடுவதற்கு அதுல சகோதரர் ஒருவராக இருந்தார். அந்த சமயத்தில் மீண்டும் இஸ்ரேலுக்கு சென்றார். மீண்டும் அங்கு அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்கான தீர்க்க தரிசனங்களை குறித்து பேசினார் யூதர்கள் மத்தியில். இன்னைக்கு இஸ்ரேல் பற்றி அநேக ஆழமான விஷயங்களை நம்முடைய நாட்களில் கிருபையாக நாம பெற்றுக் கொள்கிறோம். ஆனா அதெல்லாம் சகோதரர் அவருடைய நாட்களில் ஆரம்பித்தது தான். அந்த விஷன் அவர் பார்த்தார், அந்த நடக்க போகிற காரியங்களை அவர் உணர்ந்திருந்தார், அதை அவர்கள் மத்தியில் அங்க செய்தார். அவர் திரும்பி வந்த பொழுது ஒரு அமெரிக்காவில் நியூயார்க்ல ஒரு யூதர்கள் மத்தியில ஹிப்போட்ராம் என்ற ஒரு முக்கியமான ஒரு அரங்குல கிட்டத்தட்ட ஒரு 1000 யூதர்கள் மத்தியில அவர் சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஒருவேளை அந்த பிக்சர் உங்களுக்கு அது காமிப்பாங்க. இது ரொம்ப அபூர்வமான விஷயம். ஒரு கிறிஸ்தவன் யூதர்களை அழைத்து யூதர்களை பற்றி வேதத்தில் இருந்து பேசுகிறார். ஒரு ஆரம்பத்தில் இது வந்து ஒரு வேடிக்கையாக பார்க்கப்பட்டது. அவர் யூதர்களை கிறிஸ்தவத்துக்கு மாற சொல்லி தூண்டுபவராகத்தான் அவர் பார்க்கப்பட்டார். அந்த முயற்சி விமர்சிக்கப்பட்டது. ஆனா அந்த அரங்கு நிரம்பிச்சு சந்தேக முகத்தோட யூதர்கள் அவரை உற்று பார்த்தாங்க. அவர் வந்தார், பேசினார். வேத வசனங்கள்ல இருந்து யூதர்களுக்கான திட்டம், எப்படி தேவன் அவர்களை மீண்டும் அவங்களுடைய பிதாக்களின் தேசத்துல கூட்டி சேர்க்க போகிறார், எப்படி அந்த தேசத்திலிருந்து ஏற்ற வேலையில அவர்கள் உலகத்தை ஆசீர்வதிக்க போகிற தேசமாக இருப்பாங்க என்று அந்த யூத அடையாளத்துக்கு எந்த ஆபத்தும் வராத விதத்தில் அவர் எடுத்து வைத்த வார்த்தைகள் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பின்பு அந்த சொற்பொழிவு முடிந்தவுடன் அவர் யூதர்கள் முற்றிலுமே ஆச்சரியப்படும் விதத்தில், அவர்கள் கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் அந்த நம்பிக்கை என்ற யூதர்களுடைய தேசிய கீதத்தை அங்கு பாடினார். சகோதரர்கள், அந்த பாடல் தான் உங்களுக்கு அருமையாக மொழிபெயர்த்து இன்னைக்கு வாசித்து காண்பித்தார்கள். தனிப்பட்ட ரீதியில் அருமையான சகோதரருக்கும் அருமையான குயருக்கும் என்னுடைய நன்றிகள். அந்த தேசிய கீதம் ஒழிக்க ஆரம்பித்த உடனே இருந்த யூதர்கள் அனைவரும் எழுந்து நின்றதாகவும் அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. இப்படி ஒரு ஊழியனுக்கு, கிறிஸ்தவ ஊழியனுக்கு யூதர்களுடைய ஆதரவு கிடைத்தது அங்கு கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஊழிய பணி அது. நான் அவருடைய ஊழியத்தில் மன்னிக்கணும், பார்த்தது படித்த விஷயத்தில் 10% கூட நான் சொல்ல முடியல. ஆனால் நான் 15 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங். எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேசணும், எப்படிப்பட்ட ஊழியம் அது. ஆனால் இவ்வளோதான் நம்ம இந்த சமயங்களில் பேச முடியும். அவ்வளவு ஆச்சரியமான ஊழியம். உங்களுக்கு தெரியும், அவருடைய ஊழியத்தினுடைய இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பெயர் கிறிஸ்தவ போதகர்களுக்கு அவர் பணம் வாங்கினது கிடையாது யாரிடமும் கேட்டு. மாறாக அவர் ஒரு கோடீஸ்வரன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பணம் முழுவதையும் ஊழியத்திற்காக அவர் போட்டதும் நமக்கு நன்கு தெரியும். சகோதர சகோதரிகளே, அதுக்கு மேல ஒரு விஷயம் தெரிந்துக்கணும். அவருடைய செல்வம் சொத்து முழுவதையும் தேவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார். அதை வேற ஒரு சகோதரர் சொல்லும் போது அது எந்த ரீதியில் அவர் செய்தார் என்று சொன்னா, அவருக்கு புரிந்தது கர்த்தர் இயேசு வந்து இருப்பது, அவருடைய வருகையை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய கடமை தன் மீது இருப்பதை புரிந்து கொண்டார். அதற்காக சில முடிவுகள் எடுத்தார். அந்த முடிவுகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுதா இல்லையா என்பதை அவர் சோதிப்பதற்கு அவர் எப்படி எடுத்துட்டார்னா, நான் யாரிடமும் பணம் வாங்க மாட்டேன், என்னுடைய முழு பணத்தை நான் போட்டுடுவேன், இந்த ஊழியம் நடக்கும், இது தேவனுடைய சித்தமே ஆனால் அப்படித்தான் ஆரம்பிச்சார். 42 வருஷங்கள் அந்த ஊழியம் செய்தார். அப்படியே ஊழியம் போச்சு. ஆனா என்னன்னா, ரொம்ப நம்பருக்கு கஷ்டமான ஒரு விஷயம் அந்த வாசகம் வாசிக்கிறது. இப்படியாக தனக்குனிய அனைத்தையுமே அவர் ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்தவர் தனக்கு என்று என்ன வைத்திருந்தார்? அருமையாக சகோதரர் சற்று நேரத்துக்கு முன்பு பேசினார். தனக்கு என்று அந்த பரிசுத்தவான், அந்த ஊழியக்காரன் என்ன வைத்திருந்தார்? தனக்குரியதில் இருந்து ஒன்றுமே இல்லை. அப்படின்னா அவர் கொடுத்துட்டார் அந்த சொசைட்டிக்கு தன்னுடைய அனுதின செலவுக்கு மாதத்துக்கு $11 வீதம் பெற்றுக்கொண்டார். அவருடைய அடிப்படை தேவைக்கு $11 இன்னைக்கு எவ்வளவு சொல்லலாம்? வர்த்தகத்தில் யார் நல்லா $11 இன்னைக்கு எவ்வளோங்க மதிப்பு? எனக்கு தெரியல. சரி, 70 வைத்துட்டீங்கன்னா 770 அவ்வளவு வரும். 60 வைத்துட்டீங்கன்னா 660. ஈஸி கால்குலேஷன் சகோதர சகோதரிகளே, அவ்வளவுதான். எனக்கு புரியல படிக்கும் போது. He received the nominal sum of $11 per month for his personal expenses. அது வைத்து என்ன பர்சனல் அவர் செலவு பண்ணிடுப்பார்? புரியல. சிந்திக்க வேண்டிய விஷயம். சகோதரர் அருமையாக பேசினார். கண்டிப்பா இந்த அழைப்புல செல்வம் என்பது ஒரு தாளந்தாக இருக்கலாம். அப்படி இருந்துட்டாலுமே அதை தேவனுக்கு என்று அர்ப்பணிதல மிகப்பெரிய சோதனை இருக்கு. பட் அந்த லெவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ், அந்த அர்ப்பணிப்பினுடைய அளவு நமக்கு அங்க புரியுது. தன் இடத்தில் இருந்த கோடிகளை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுல இருந்து ஒரு $11 மாதத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தார் என்பது ரொம்ப ஆச்சரியம். He died leaving no estate whatsoever. அவர் மறித்தார், மறிக்கும் போது விட்டு போவதற்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரி, இது அவருடைய வேலை. ஆனா அவர் செய்துட்ட அந்த வேலை, அந்த வேலையினுடைய தன்மை, அந்த வேலையினுடைய அளவு, இவைகளை நாம உற்று கவனித்தோம் என்றால் அவருக்கு நிகர் அவர் தான். இது சகோதரர்களுடைய வார்த்தை. அவருக்கு நிகரா இன்னொரு ஊழியனை நாம் அங்க வைக்க முடியாது. அவருக்கு நிகர் அவர் தான். அது மாத்திரமில்ல, அவர் செய்த அந்த வேலையினுடைய அளவை மீண்டும் நாம செய்து சிந்திக்கும் போது அதை இன்னொருத்தர் வேறு யாராவது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா என்று கேட்டா வாய்ப்பும் இல்லை. இதுவும் அவங்களுடைய வார்த்தை. இந்த ஊழியம், இந்த வார்த்தைகள் கவனிக்கும்படி அன்பா நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் 42 வருஷங்கள் செய்தார். 42 வருஷங்கள் இந்த ஊழியத்தை அவர் செய்தார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை என்னன்னா, இந்த ஊழிய காலங்கள் முழுவதும் அவர் ஓய்வு எடுத்துட்டதாக யாருக்குமே தெரியாது. லீவ் போட்டதா யாருக்குமே தெரியாது. மாறாக வாரத்தினுடைய 7 நாட்களிலும் அவருடைய ஊழிய ஸ்தானத்தில் அவரை ஒருவர் பார்க்கலாம். ஒரு முறை ஒரு அருமையான சகோதரர், சகோதரர் ரசல் அவர்கள் மீது அக்கறை உள்ளவராக அவரிடத்துல வந்து அவரை கொஞ்சம் அன்பா கடிந்து கொள்ளுகிற ரீதியில் பேசின வார்த்தைகள் என்னன்னா, பிரதர், நீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய சரீரத்தை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது. சரீரத்துக்கும் ஓய்வு தேவை. நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும், அது பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும்.
அதற்கு சகோதரருடைய பதில் ரொம்ப தன்மையான பதிலாக இருந்ததாக சகோதரர்கள் குறிப்பிடுறாங்க. அவர் சொன்னது என்னன்னா, நான் இப்ப ஓய்வெடுக்காம வேலை செய்துட்டேன்னா நித்திய நித்தியத்துக்கும் நான் ஓய்ந்திருப்பேன். சகோதர சகோதரிகளே, இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ், உந்தி தள்ளக்கூடிய வார்த்தைகள். கான்சக்ரேஷன், அந்த வார்த்தை ரொம்ப பெருசு, அது ரொம்ப ஆழம், அது ரொம்ப உள்வாங்கணும். அர்ப்பணிப்பு, தத்தம் செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு அதுக்கு. அந்த வாழ்க்கை நாம பார்க்க முடியுது. He never took a vacation. அவர் ஒருபோது ஓய்வெடுத்தது கிடையாது. He worked until the day of his death. அவர் தன்னுடைய மரண நாள் மட்டுமே அவர் வேலை செய்தார். அவர் செய்த வேலையை நாம சிந்திச்சு பார்க்கும் போது எந்த ஒரு மனுஷனாலையும் ஈடுகட்ட முடியாத ஒரு வேலை. இப்ப கவனிங்க இன்னொரு விஷயம், இந்த ஊழியங்களை இந்த தன்மை மற்றும் அளவுல இவ்வளவு காலத்துக்கு அவர் செய்த போது 50 வருஷங்கள் He was a victim of sick headaches. அப்படின்னா அவரை பலவீனப்படுத்தக்கூடிய தலைவலியோடு 50 வருஷங்கள் இருந்திருக்கிறார். 40 வருஷங்கள் அவருக்கு சிஸ்டைட்டிஸ், எனக்கு என்ன தெரியல. For 40 years, a sufferer from cystitis. 40 வருஷங்களுக்கு, அதாவது சிறுநீர் பையினுடைய அலர்ச்சின்னு டிக்ஷனரியில் இருக்கு. யூரினரி ட்ராக் சிஸ்டம், சிறுநீர் அந்த சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு தொற்று. அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா ரொம்ப டிஸ்டர்பிங். 40 வருஷம் அந்த பிரச்சனையோடு தான் அவர் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு 25 வருஷங்களுக்கு அஃப்ளிக்டட் வித் டிஸ்ட்ரெஸிங் ஹிமராய்ட்ஸ் மூலம் 25 வருஷங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, டு சச் அன் எக்ஸ்டென்ட் வாஸ் திஸ் ட்ரூ தட் ஆஃபன் ஹி குட் நாட் ரெஸ்ட் கம்ஃபர்டபிளி இன் த ஈஸியஸ்ட் சேர். உட்கார்ந்து அமர்ந்து வேலை செய்வதற்கு ரொம்பவும் சுலபமான ஒரு நாற்காலி என்று சொன்னாலும் கூட, அதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் அவரால் சௌகரியமாக உட்கார முடியாத அளவுக்கு 25 வருஷங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நோயினால அவர் அங்க வேலை செய்திருக்கிறார். ஆனா அடுத்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியம், யட், இருந்த போதிலும். He ever slackened his hand. ஒருபோதும் அவருடைய கைகளை நெகிழ விட்டதே கிடையாது. Nor abated his energies, neither did he purpose intermit. அப்படியும் அவர் ஒருபோதும் அவர் ஓய்வு எடுக்கவே இல்லை. சகோதர சகோதரிகளே, சிந்திக்கலாம், எப்பொழுதெல்லாம் அவரை தேவனுடைய வேலை அழைத்ததோ அப்பொழுதெல்லாம் அதுல அதை போய் செய்வதற்கு உற்சாகமானவராக இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய வேலை செய்துட்டு இருந்தா அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறார். அதையவே அவர் எதிர்பார்த்தவராக அங்க இருந்திருக்கிறார். சகோதர சகோதரிக்கு, சகோதரர் அருமையா சொன்னார், பரிசுத்தவானின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குங்க? மரணம் என்ன? இந்த மரணம் டைங், டெய்லி அன்னு தினமும் தேவனுடைய சித்தம் என்னவோ அதை தன்னால இயன்ற மட்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட ரீதியில செய்வதற்கு என்று அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு பலியாகி பலியாகி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வைட்டாலிட்டி அந்த ஜீவன் குன்றணும் 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 குன்றணும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு மிகவும் அருமையா இருக்கு. இந்த மரணம் கர்த்தருடைய பார்வையில ரொம்ப அருமை. அந்த மரணத்துக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வந்துட்டோம், ஒப்பு கொடுத்துருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு பாடங்களை பேசுகிறோம், பாடங்களை கேட்கிறோம், இங்கிருந்து கலைந்தும் செல்வோம். பட் அந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கலாம், எப்படியெல்லாம் நடக்கலாம், எந்த விதத்துல நடக்கலாம், எந்த அளவுக்கு நடக்கலாம், உங்கள் என் கையில. இப்படியாக அவருடைய ஊழியத்தை பார்க்கும் போது மத்தேயு 24 அந்த 45 இருந்து 47 வசனங்கள் பார்க்கும் போது, எஜமான் வரும்போது வாசிங்க அந்த வசனம்.
எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
ஆமாம், பின்பு அடுத்த வசனம் பரவாயில்ல. சோ அந்த வசனத்துல அந்த எஜமான் கர்த்தராகிய இயேசு அவர் வரும்போது அவிதமாக ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஊழியக்காரன் சகோதரர் ரசல் அவர்கள் என்று அந்த வசனத்தை வாசித்தவர்கள் சகோதரருடைய வாழ்க்கைய பார்த்தும் அவருடைய வாழ்க்கைய படித்தவர்களும் அல்லது அவருடைய படைப்புகளை பயன்படுத்தினவர்களும் இந்த வசனத்தை அவருக்கு அங்க சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா அது வாசிப்பதுக்கு ரொம்ப எனக்கு பிடிக்குது. Thousands of readers of Pastor Russell's writings. அதாவது சகோதரர் ரசல் அவர்களுடைய எழுத்துக்களை படைப்புகளை படித்த ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் சகோதரிகள் பிலீவ் தட் நம்புவது என்னன்னா ஹீ ஃபில்ட் த ஆபீஸ் ஆஃப் தட் ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் சர்வன்ட். இவர் தான் அந்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் என்றவருடைய ஸ்தானத்தை நிரப்பினவர் என்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியமே இல்லை இது படித்த போது. அந்த வரி என்னன்னா அவருடைய படைப்புகளை படித்தவர்கள் கண்டிப்பா உணர்வாங்க, கண்டிப்பா புரிந்து கொள்வாங்க, இவர் தான் அந்த ஊழியக்காரன், இவர் தான் ஏழாம் தூதன், இவர் தான் சணல் நூல் அங்கி தரிச்சு கணக்கனுடைய மைக்கூடு வைத்திருந்தவர். அது செய்யாதவர்கள்னால புரிஞ்சுக்க முடியாது. வெறுமனே கிளாஸ்ல அவர் பத்தி கேட்டவங்க ஒருவேளை அவங்களுக்கே உரிய தந்திரமான வஞ்சனைகள் வரும் பொழுது இந்த கருத்துல மாறுபடுவாங்க, வித்தியாசப்படுவாங்க. சகோதரர் ரசல் ஏழாம் தூதன் அந்த ஊழியக்காரன் புரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் அவருடைய படைப்புகள் நம்ம போகணும். சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நாட்கள் வரைக்கும் அது போக முடியாம இருந்துச்சு, ஏன்னா எல்லாம் ஆங்கிலம். ஆனா அந்த ஒரு கருத்து இப்ப தயவு செஞ்சு யாரும் மனசுல வைக்காதீங்க, தயவு செஞ்சு எடுத்து போடுங்க. அந்த காலம் முடிஞ்சிச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆச்சரியப்படும் விதத்துல தேவனுடைய வழி நடத்தல் தமிழ் படிக்கிற சகோதர சகோதரிகள் பரிசுத்தவான்கள் மத்தியில நடந்துட்டு இருக்கு, நிறைவேறிட்டு இருக்கு. இதை பார்க்கவும் உணரவும் தவறினோம்னா நம்ம வந்து ஏதோ தவறு பண்ணுகிறோம். ஆங்கிலத்துக்கு அப்புறம் சகோதரர் ரசல் அவர்களுடைய படைப்புகள் பெரிய அளவுல மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு சகோதரர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னா தவறா இருந்தா மன்னிச்சிடுங்க, ஏன்னா எனக்கு ஃபுல் புள்ளி விவரம் தெரியாது தமிழ் என்பது. நான் நினைக்கிறேன் போலீஷ்ல கூட இருக்கு, ஆனா தமிழ் 6 வால்யூம் வந்தாச்சு, ரீபிரிண்ட் மாதம் மாதம் வர ஆரம்பிச்சாச்சு, வேற வேற புத்தக வடிவில் பரிசுத்தவான்களுடைய அருமையான பிரயாசத்துல வர ஆரம்பிச்சிடுச்சு. படிக்க முடியல, படிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை, அதனால் அவர் பத்தி தெரியல, இந்த காலத்துக்குரிய வார்த்தை நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது, கண்டிப்பா நாம் உணரணும். ஆனா அதை படித்தவர்கள் அவர்தான் அவர் என்று ஒத்துக்கொண்டாங்க. ஆனா சகோதரர் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த வசனம் அந்த ஊழியக்காரன் அது தன்னிடத்துல தான் நிறைவேறிடுக்குது என்று ஓபனா சொன்னதே கிடையாது. ஆனா ஒருவேளை சில சகோதரர்கள் தனிமையில போய் கேட்கும் போது அவரால் போய் சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால தவிர்க்க முடியாம நீங்க சொல்லுவது இல்லை என்று தவிர்க்க அமைதியாயிட்டார், தவிர்க்காம அமைதியாயிட்டார் அப்படின்னா பர்சனலா மாத்திரம் சிலர்கிட்ட. ஆமா, அவர் ஊழியம் அவருக்கு புரிந்தது, கர்த்தர் எஜமான் அந்த ஊழியக்காரன் என்று ஒரு ஊழியக்காரன் இருப்பார், உண்மையும் விவேகமும் உள்ளவர். அவர் உண்மை விவேகம் உள்ளவராய் இருந்துட்டா அநீதியான ஊழியக்காரன் ஆயிடுவார். அந்த வாய்ப்பில் தான் இருக்கிறோம் நன்கு தெரிஞ்சு உணர்ந்து அந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ள தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த மாதிரியான அருமையான ஊழியத்தை அவர் ஏறெடுத்தார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா பப்ளிக்கா அவர் அதை ஒருபோதுமே ஒத்துக்கொண்டது கிடையாது. ரகசியமா சகோதரர்கள் தனிமையில கேட்டா அதை அவர் தயக்கத்தோடு ஒத்துக்கொண்டதாக நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், இது அவருடைய வேலை. அவரை பற்றி அநேக விஷயங்கள் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சகோதரர்கள் சொல்லும் போது புத்தகத்தில் இஸ் எ மேன் ஆஃப் 10 talents, அவருக்கு எல்லா விதமான தாழ்ந்துகளும் இருந்துச்சு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது அவங்க தகப்பன், அவருடைய தந்தை, அவருடைய அப்பா 15 வயதுல சகோதரரை தன்னுடைய பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக் கொண்டார். அந்த அளவுக்கு அவர் ஷார்ப் பிரெயின் இருந்துச்சு, கூர்மையான அறிவு இருந்துச்சு அவருக்கு. 15 வயதிலேயே தன்னுடைய தான் நடத்தி வந்துட்ட கடைகளுக்கு பொருட்களை வாங்கும்படிக்கு சகோதரர் அனுப்பக்கூடிய அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். கிட்டத்தட்ட 20-22 வயசுல எல்லாம் பல கோடிகளுக்கு அவர் சொந்தக்காரராக இருந்துட்டார். அவருக்கு இயற்கையாகவே இந்த ஒரு அறிவுக்கூர்மை இருந்ததாக பார்க்கிறோம். பணத்தை ஹேண்டில் பண்ற விஷயத்துல நல்ல பிசினஸ் மைண்ட் எல்லாம் இருந்துச்சு. நிறைய உதாரணங்கள் இருக்கு, அதை நான் எல்லாமே நான் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு நம்ம விரும்புறோம். அதாவது அவருக்கு ஒரு அந்த பைபிள் ஸ்டடி மந்த்லியில ஒரு முறை ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, என்ன ஆகும், இதுக்கு எப்படி இது விழுந்து போகும். இதை படித்த உலகத்தில் இருந்த சிலர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த அவருடைய அந்த புத்தி கூர்மை அந்த பொருளாதாரத்தை பற்றி இருந்துச்சு என்று சொன்னா, பொருளாதார அமைப்பு என்பது எப்படி இயங்குது, எப்படி போகும், எப்படி விழுந்து போயிடும் என்பதை அவர் அந்த கட்டுரையில் சொல்லியிருந்ததை படித்துட்டு வால் ஸ்ட்ரீட் என்பது உங்களுக்கு தெரியும் என்னங்க? எனக்கும் தெரியல. வால் ஸ்ட்ரீட், ஒருவேளை இன்னைக்கு பாம்பே மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் நாமோ, வர்த்தக மையம், அது போல அமெரிக்கானுடைய வர்த்தகம் மானிட்டரி வால் ஸ்ட்ரீட். அங்க இருந்தவங்க இல்ல ஒரு சிலர் பணத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி வர்த்திக்க செய்யணும், எப்படி அது அதனுடைய மதிப்பு இழந்துடாம பார்க்கணும் என்று அதன் மீது கவனம் உள்ளவர்கள் சிலர் ஒரு சிலரை ஒரு குரூப்பா உருவாக்கி குழுவா சகோதர ரசூலுடைய ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். அவங்க வந்து சகோதர ரசூல் அவர்களுடைய ஆபீஸ்ல காத்திருந்தாங்க சகோதரர் வருவதற்காக. சகோதரர் வந்த போது அவரிடத்துல அவங்க கேட்ட விஷயம், உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, எங்களுக்கு நீங்க இந்த ரீதியில கொஞ்சம் வேலை செய்யணும், எங்களுக்கு நீங்க ஆலோசனைகள் கொடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வால் ஸ்ட்ரீட் சார்பில். என்ன ஆச்சரியம், வால் ஸ்ட்ரீட் எங்க சகோதரர் ரசல் அவர் இடத்துல வந்து கேட்டுக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உங்க ஆலோசனை வேணும், உங்க கவுன்சில் வேணும், நல்ல சம்பளம் நாங்க கொடுக்கறோம். சம்பளம் எவ்வளவுன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்போதைக்கு $200, ஒரு மணி நேரத்துக்கு $200 நாங்க பே பண்றோம், நீங்க வாங்க. ஆனா அதுக்கு பின்பு சகோதரர்கள் கொடுக்கிற தகவல், இது சாத்தானுடைய சூழ்ச்சி என்பதை சகோதரர் உடனே உணர்ந்து கொண்டு மிகவும் பணிவுடன் மிகவும் அன்புடன் அவர் சொன்னது, என்னுடைய நேரம் முழுமையாக கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டுடுச்சு, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிச்சிடுங்க. சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்த மாதிரி சூழல்கள் நமக்கு வரலாம், கான்சக்ரேட்டடுக்கு வரலாம் இல்ல வரும், ஆனா நம்ம பதில் நம்ம சிந்திக்கணும். அவருடைய குணலட்சணங்கள் எப்படி இருந்துச்சு, ஹிஸ் கேரக்டர். அவருடைய குணலட்சணங்கள் பத்தி பேசும்போது தவிர்க்கவே முடியாம அவருடைய விரோதிகள் பத்தி நம்ம பேசியாக வேண்டும். ஏன்னா அவங்களை அவர் ஹேண்டில் பண்ண விதத்துல தான் அவருடைய குணலட்சணங்கள் வெளிப்பட்டதாக சகோதரர்கள் குறிப்பிடுறாங்க. அது பார்க்கும்போது அவருக்கு விரோதிகள் இருந்தாங்களா, இருந்தாங்க சிலர். பிரதர் ரொம்ப அழகா எழுதுறாரு, எனிமீஸ் Brother Russell ke enemies, yes, he had some. Ama irundanga sillar. God pitied them. Devan avangala irakkama manikittum. Ana irundanga avarku avarude ooli naatkalla virodhigal, payar kristava mandathathila, payar kristava amaippila, podagargal madhiyila anegar irundutanga. Avarku avarude ooli naatkalla oru miga periya oru baarama avargal irundanga endru nama paarkkrom. Ella vidathiliyum avarku innalgal kondu panninaanga. அவருடைய போதனைகளை தாக்கி பேசினாங்க, அவருடைய ஊழியங்களை கண்டித்து பேசினாங்க. எதுவுமே அவரை தடுக்க முடியல, அவருடைய ஊழியத்தை தடுக்க முடியல என்று சொல்லும் பொழுது அவர்கள் மேற்கொண்ட ஒரு தந்திரம் என்னன்னா, அவருடைய போதனைகளையோ அவருடைய கருத்துக்களையோ தாக்குவதை நிறுத்திட்டு அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவருடைய குணலட்சணங்களை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை பற்றி தவறான அவதூறுகளை அவர்கள் வெளியிட ஆரம்பிச்சதாக பார்க்கிறோம். சகோதரர் ரசூல் அவர்களே அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், ஆமாம் இது எனக்கு விரோதமாக நடக்கிற சில சதி தான், ஆனா இது தேவன் அனுமதித்திருக்கிறார், இப்படி எல்லாம் நடக்குது.
அவருடைய பர்சனல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் ஒரு அதிகப்படியான இன்னல்கள் அங்கு கொடுத்ததாக பார்க்கிறோம். ஆனா இதை குறித்து சகோதரர்கள் எழும்போது ஒரு நல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சகோதரர் ரசல் அவர்களை ஒருவேளை விரோதிச்சா, ஒருவேளை எதிர்த்தா, அவர் பேசக்கூடிய கருத்துக்களின் நிமித்தம் எதிர்க்கணும், விரோதிக்கணும். அது எப்படி விரோதிக்கணும், எதிர்க்கணும், அவர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கான கவுண்டர் அவங்க கொடுக்கணும், விளக்கம் அவர்கள் கொடுக்கணும். நீங்க சொல்லுவது போல இல்ல, நீங்க போதிப்பது போல இல்ல, நீங்க எழுதுவது போல இல்ல, வேற இப்படி அவர்கள் அப்படி பேசணும். ஆனா அதை அவர்கள் விட்டுட்டு இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படி செய்யறார், அவர் அப்படி செய்யறாரு, அவருடைய கேரக்டரை வந்துட்டு மிஸ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி அட்டாக் பண்றது. இதற்கு என்ன சொல்றாங்கன்னு ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு, அட் ஹோமினம். புதுசா இருக்கு நமக்கு அட் ஹோமினம் அப்படின்னா இதுதான், ஒருத்தர் முன்வைக்கக்கூடிய அல்லது ஒருத்தர் பெற்றெடுக்கக்கூடிய கருத்து நிலைப்பாட்டை குறித்து கருத்தை பகிர்வது இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, குணலட்சணங்கள் குறித்து யாராவது அவதூறு பேசினா அதுதான் அட் ஹோமினம். இது ரொம்ப இழிவான செயல். யார் யார் அவருடைய கருத்துக்களுக்கு, அவருடைய அறிவு திறனுக்கு ஒரு தகுந்த பதிலை கொடுக்க இயலலையோ முடியலையோ, இயலாமையில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு இழிவான செயல். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், அதுவும் மத அமைப்பில் இருந்து வந்திருக்கிறாங்க என்று சொல்வது ரொம்பவே வினோதம். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் சகோதரர் இருந்தார். ஒரு முறை 1911 போது அவர் உலகம் முழுக்க பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது புல்லாங்கனுடைய அக்னி ஆஸ்திரங்கள் அவர் மீது அதிகமாக தொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவரை பற்றின அநேக குற்றச்சாட்டுகள் விரோதிகள் உண்டு பண்ணினாங்க. கண்டிப்பா தான் இல்லாத சமயத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் மிகுந்த ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதை சகோதரர் உணர்ந்துட்டு தன்னுடைய தனக்கு கீழிருந்த ஒரு அருமையான சகோதரர் கூப்பிட்டு அவர் சொல்லிட்டார், ஒரு வாசகம் எழுதி கொடுத்துட்டு இது இதன் மீது நான் உறுதி அளிக்கிறேன், இந்த வாசகத்தை நீங்க எப்படி வேணா பயன்படுத்துங்க, யாருக்கு வேணா பயன்படுத்துங்க, எதை பத்தி கவலைப்படாதீங்க, நியூஸ் பேப்பர்ல இந்த வாசகம் கொடுக்கணுமா கொடுங்க, இதை பப்ளிக்கா நீங்க எப்படி பயன்படுத்தணும்னு நினைச்சு நீங்க பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்துங்க. அந்த வார்த்தை என்னன்னா, தட் ஐ நெவர் வாஸ் கில்டி ஆஃப் இம்மொராலிட்டி டுவர்ட்ஸ் எனி பர்சன் அப்படின்னா, எந்த ஒரு தனி மனுஷனுக்கு விரோதமாக ஒழுக்க ரீதியாகவோ மனதளவிலேயோ கிரியைகள் அளவிலேயோ வார்த்தை அளவிலேயோ ஒரு குற்றம் செஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு என்பது எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. சுத்தமான மனசு அவர் அங்க காண்பிக்கிறார். அப்படின்னா என்னை பற்றி என்ன குற்றச்சாட்டு யாரு வேணாலும் சொல்லலாம், நான் இல்லாத போது அதுக்கு பதில் நான் தர வேண்டும் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாசகத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்துங்க. அவருடைய சுத்த மனசு அங்க இருந்துச்சு. சகோதர சகோதரிகளே, சகோதரர் கூட பேசும்போது நம்முடைய அருமை சகோதரர் ரொம்ப ஆழமான பாயிண்ட் ஒன்று சொன்னார், அந்த இம்மோராலிட்டி அது ஏதோ அவரு பேசி குற்றம் செய்யல, அவரு கிரியையில குற்றம் செய்யல என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது இன்னும் கொஞ்சம் ஆழம். அவர் மனதளவில் கூட யாருக்கு விரோதமா அவர் செய்யல. ஏன்னா வசனம் இருக்கு இல்லைங்களா, மத்தையும் 5:27-28-29, மனதில் நினைச்சிட்டாவே நம்ம குற்றம் செய்த மாதிரி என்று போது அந்த வார்த்தைகள் அங்க பயன்படுத்திருக்காங்க. சகோதரருடைய குணலட்சணங்கள் பற்றி சொல்லும் போது ஒரே ஒரு வாசகம் நான் வாசிச்சிட்டேன் அந்த புத்தகத்திலிருந்து. சில சமயங்களில் நம்ம சரித்திரத்தில் எப்போதாவது ஒரு மனுஷனை பார்ப்போம், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க என்று சொன்னா, ஒருவரையும் காயப்படுத்தி இருக்க மாட்டாங்க அல்லது ஒருவரையும் வெறுத்திருக்க மாட்டாங்க, ஒரு பொய் அசத்தியம் சொல்லியிருக்க மாட்டாங்க, உச்சரித்திருக்க மாட்டாங்க, வஞ்சகமாக யாரிடமும் நடந்திருக்க மாட்டாங்க, தனக்கு நன்மை செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை எல்லாமே தவறவிடாம இருந்திருப்பாங்க, நன்மை செய்திருப்பாங்க. இந்த சுயநலமான உலகத்தின் மத்தியில் வாழ்ந்திருந்த போதிலும் பரந்த மனசோடு வாழ்ந்திருப்பாங்க. இந்த தீமையும் மற்ற எல்லா விதமான பாவங்கள் நிறைந்துட்ட இந்த உலகத்தில் நீதியாய் நேர்மையாக அவர்கள் வாழ்க்கையை நடந்திருந்திருப்பாங்க. இந்த பூமியில வந்துட்ட வாழ்ந்துட்ட தீர்க்கதரிசிகள் மற்றும் தேவனுடைய மனுஷர்களுக்கு சமமாக ரொம்ப ஞானமாக வாழ்ந்திருப்பாங்க, ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க, ரொம்ப சாந்தம் ஜென்டலா இருந்திருப்பாங்க, ரொம்ப அருமையானவர்களா தவிர்க்க முடியாதவர்களா இருந்திருப்பாங்க, உறுதி படைத்தவர்களா இருந்திருப்பாங்க, எல்லாவற்றுக்கும் மேல எல்லா சூழல்களிலும் மிகுந்த மிகுந்த எளிமை உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை சரித்திரத்துல எப்போதாவது ஒரு முறை தான் பார்ப்போம். அப்படிப்பட்டவர் தான் சகோதரர் ரசல். அவரை அறிந்தவர்கள் ரொம்ப நன்கு அங்க சொல்றாங்க. இப்படியாக அவருடைய குணலட்சணங்கள் இருந்துச்சு. நம்முடைய விரோதிகள் மத்தியிலையும் ரொம்ப நிறைய இருக்கு, நம்ம பேச முடியாதுங்க. அவருடைய கேரக்டர் பத்தி பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு அது இருக்கு. ஆனா அவருடைய கடைசி நாட்கள் பத்தி நம்ம வருவோம். சில பாயிண்ட்ஸ் நமக்கு அங்க இருக்கும். அவருடைய கடைசி நிமிடங்கள், கடைசி மணி நேரங்கள் எப்படி இருந்துச்சு சிலருக்கு தெரியும், அநேக புதிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியாது. சகோதரர் அவர் மரிப்பதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு மீண்டுமாக அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் பயணங்கள் அவர் மேற்கொண்டார். ஒவ்வொரு நாளினுடைய மாலை பொழுதிலும் அவர் சொற்பொழிவு ஆற்றுகிறவராகவே இருந்து ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறவராகவே அங்கு இருந்தார். இரவும் பகலுமாக அவருடைய கடைசி சொற்பொழிவு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்துட்ட ஒரு எக்லீஷால இருந்துச்சு. அந்த கடைசி சொற்பொழிவு சகோதரர் பேசும் பொழுது அவரால் நிற்பதற்கு திராணி இல்லை. அந்த சொற்பொழிவு முழுவதுமே அவர் அமர்ந்த நிலையிலேயே அவர் ஆற்றினதாக நாம் அங்க பார்க்கிறோம். முடிந்துட்டு அவர் மீண்டும் புரூக்லைனுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது அந்த பயணத்துல உடனே அவருடைய அதாவது துரிதமாக அவர் சரீரத்தினுடைய அந்த பலன் இழப்பதை அங்க பார்க்க முடிந்தது. அவர் உணர்ந்தார் அவருக்கான நேரம் தருணம் நெருங்கிடுச்சு என்று. ரொம்ப ஆச்சரியம். அந்த மரணம் பத்தி எல்லாம் படிக்கும் போது ஒரு சகோதரர் கொடுத்திருந்த வார்த்தை, சில சமயங்களில் ஆங்கிலம் ரொம்ப நல்லா இருக்கும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அதாவது பொதுவா உலகத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இவர் வேலை செய்யும் போது மறிச்சிட்டார். அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி சொல்லலாங்க, எப்படி சொல்லலாம், ஹி டைட் வைல் ஒர்க்கிங் இல்லையா. அவர் வேலை செய்யும் போது மறிச்சிட்டார். ஆனா பிரதர் ரசல் பத்தி சொல்லும் போது அந்த வாசகம் என்னன்னா, ஹி வாக்ட் வைல் டைங். அப்படின்னா அவர் மறித்து கொண்டு இருந்த போது வேலை செய்தவராக இருந்தார். ரொம்ப ஆச்சரியம். அதுதான் அந்த கடைசி சொற்பொழிவு முடிச்சுட்டு அடுத்த ஊருக்கு அவரு அங்க பயணம் செய்ததாக பார்க்கிறோம். ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்பு மறிப்பதற்கு அவரோடு இருந்துட்ட ஒரு உடன் சகோதரர், ரொம்ப நெருக்கமானவர், மென்டா ஸ்டர்ஜியான். அவரிடத்துல சகோதரர் கேட்ட விஷயம் தான் என்னன்னா, திடீர்னு எனக்கு ஒரு ரோமன் டோகா செய்து கொடுங்க. ரோமன் டோகா, இது என்னது இது ரோமன் டோகா? உடனே சகோதரர் வந்து அவர் அந்த வைத்திருந்த பெட்ஷீட் வைத்து அந்த ரோமன் டோகா செய்து கொடுத்ததாக பார்க்கிறோம். சகோதரர் ரசல் அவர்கள் தன் படுத்திருந்த நிலையிலிருந்து எழுந்து அந்த ரோமன் டோகாவை தன் மீது உடுத்தி சற்று நேரம் நின்று இருந்து பின்பு அமைதியாக படுத்து தன் கண்களை மூடினார். இப்படியாக அவருடைய மரணம் சம்பவிச்சது. ஆனா இது என்னது அவர் கடைசியாக செய்த விஷயம், ரோமன் டோகா, அதை எதற்கு அவர் கேட்டிருக்கணும், அதை எதற்கு அவர் உடுத்தி சற்று நேரம் நின்றிருந்திருக்கணும், உடன் படுத்து தன் கண்களை மூடி ஜீவன் விட்டுடுக்கணும், என்ன அடையாளம் இது? சகோதர சகோதரிகளை, வேதம் வந்துட்டு அடையாளங்களினால நிறைந்து காணப்படுது. சகோதரர் ரசல் அவர்களும் கூட கடைசியான விஷயங்களை சில அடையாளங்களின் மூலம் வெளிப்படுத்த விரும்பினது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா வேதத்தின் அடையாளங்களை அருமையாக வெளிக்கொணர்ந்தவர் பிரதர் ரசல். அவருடைய கடைசி நாட்கள் பற்றி பேசும் பொழுது அவர் அந்த சில அடையாளங்கள் அங்க பயன்படுத்தினார். ரோமன் டோகா அப்படின்னா என்ன, இதுதான் நீங்க பார்க்கறீங்க. அதாவது இது ஒரு மூடு வஸ்திரம், வெள்ளை நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான். ரோமன் டோகா எதற்கு என்று சொன்னா, ராஜரீக தேசம் அதனால அடையாளமாக காண்பிக்கப்படும். ராஜரீகம் தேசம் அடையாளப்படுத்தப்படுது. பொதுவாக இத ரோம சாம்ராஜ்யத்தில் இத ஒரு என்ன சொல்ல அதிகாரப்பூர்வமான வஸ்திரமாக பயன்படுத்துவாங்க. அதிகாரம் மிக்கவர்கள், நியாய சாஸ்திரிகள் அல்லது ஆசாரியர்கள் அல்லது வாக்குறுதிகளை ஏற்படுத்துகிறவர்கள் இதை உடுத்துவாங்க. அல்லது சில விசேஷமான தருணங்களுக்கு இந்த ரோமன் தோகாவை பயன்படுத்துவாங்க. அது என்ன விசேஷமான தருணம், சச் ஆஸ் செலிபிரேட்டிங் எ ட்ரயம்ப், ஒரு வெற்றியை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னா அந்த கொண்டாட்டத்தை காண்பிப்பதற்கு இந்த ரோமன் தோகா அதை உடுத்திக் கொள்ளுவாங்களாம்.
அப்போஸ்தலர் பவுல் அவருடைய பயணங்கள், அந்த பயணங்கள்ல அவரோடு கூட தீமோத்தேய கூட்டிட்டு போயிருந்தார். தீமோத்தேயை பற்றி பேசும்போது அப்போஸ்தலர் பவுல் என் மகனே என்று சில சமயங்கள்ல சொல்வது பார்க்கிறோம். ஆமா, அது கரெக்ட் தான், ஏன்னா அவரை ஆவிக்குரிய ரீதியில பெற்றெடுத்தார். அப்படி பெற்றெடுத்த அந்த தீமோத்தேயு கிட்ட அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது, 2 தீமோத்தேயு 4:6-8 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:6-8
ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார்.
ஆமாம், அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய பயணத்துல தன்னுடைய ஓட்டம் நிறைவுக்கு வரும் பொழுது தன்னோடு இருந்துட்ட தீமோத்தேயு கிட்ட இப்படியாக அந்த வார்த்தைகள் சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் எனக்கு உண்டாயிருக்குது. அப்போ சகோதரர் ரசல் அவர்கள் கிட்டத்தட்ட அதே போல் தான் பேசிட்டு இருக்கிறார். அடையாளத்துல எப்படி அப்போஸ்தலர் பவுலுக்கு தீமோத்தேயு இருந்துட்டாரோ, அப்படித்தான் பிரதர் ரசல் அவர்களுக்கு மென்டாஸ் டர்ஜியான். அப்படின்னா பிரதர் ரசல் அவர்கள் சத்தியத்தில் பெற்றெடுத்தவர் தான் மென்டாஸ் டர்ஜியான், கூடவே இருந்திருக்கிறார். அங்க அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயு கிட்ட இந்த சொன்ன இந்த வார்த்தைகள் பிரதர் ரசல் இங்க மென்டாஸ் டர்ஜியான் சொல்லியிருக்கிறார். ஆனா பிரதர் ரசல் அவர்களை பார்க்கும் போது அவர் கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்பினவர் மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை அறிவித்தவராகவும் இருந்தாரு. ரொம்பவுமே கண்ணியமான மனுஷன். கண்ணியமான மனுஷன்னா அவரை பற்றி அவர் பேசுவதற்கு தூண்டணும்னா ரொம்ப கஷ்டம். அவர் பேசவே மாட்டார், தன்னை பற்றி அவர் பேசவே மாட்டார். அப்படிப்பட்டவர் தான் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்திருக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும் என்று நினைத்த போது அவர் பயன்படுத்தின அடையாளம் தான் இந்த ரோமன் தோகா. நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்கான ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிற, எனக்கென்று இருக்கிற ஜீவக்கிரீடம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை அவர் அடையாளங்களின் மூலம் அங்க சொல்லி காண்பித்தது தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சகோதரர்கள் ரொம்ப நல்லா முடிக்கிறாங்க. இந்த பூமியில இப்பொழுது திரைக்கு இந்த பக்கம் அப்படின்னா மாம்சத்தில் இருக்கக்கூடிய அருமையான பரிசுத்தவான்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு முன் உதாரணம் சகோதரர் ரசல் அங்க காண்பித்து சென்றிருக்கிறார். அருமையான வார்த்தை, தஸ் க்ளோஸ் த கேரியர் ஆஃப் அ மோஸ்ட் ரிமார்க்கபிள் மேன். இவ்விதமாக ஒரு ஆச்சரியமான அருமையான ஒரு மனுஷனுடைய ஊழிய காலங்கள் நிறைவுக்கு வந்தது. அந்த கடைசி வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹி வாஸ் லவ்டு மோஸ்ட் பை தோஸ் ஹூ நியூ ஹிம் பெஸ்ட். அவரை நன்கு அறிந்தவர்களால மிகவும் நேசிக்கப்பட்டவராக அவர் இருந்தார். சகோதர சகோதரிகளே, அவருடைய அந்த இறுதி சடங்குகள் கூட நடக்க வேண்டிய விதம் அவர் எழுதியிருந்தார். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவர் என்ன கேட்டுக்கொண்டிருந்தார்னா, லெட் த சர்வீஸ் பி வெரி சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ். ஒருவேளை அவருடைய ஊழியங்கள், அவர் வகித்த ஸ்தானம், அவர் பெற்றிருந்த அருமையான சகோதர சகோதரருடைய எண்ணிக்கை பார்க்கும் போது இந்த வார்த்தை இல்லைன்னா அவருடைய உயில்ல அவருடைய விருப்பத்துல அந்த இறுதி விஷயங்களை ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அது தெரிஞ்ச சகோதரர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, த சர்வீஸ் பி வெரி சிம்பிள் அண்ட் இன்எக்ஸ்பென்சிவ், செலவில்லாம ரொம்ப எளிமையா பேசக்கூடிய வாய்ப்புள்ள சகோதரர்களை வைத்து இந்த ஒரு விஷயத்தை நடத்துங்க சொல்லிட்டு தான் அவரு அங்க மறித்திருந்தார். இது ஏன் நம்ம இங்க சொல்ல வேண்டியதா இருக்குன்னா, கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில அந்த பிரதர் அழகா சொன்னார், கண்டென்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். போதும், எல்லா விஷயத்திலையும் போதும் ரொம்ப முக்கியம். அது வெறும் பணம் இல்ல, வெறும் பொருள் இல்ல, வெறும் சௌகரியம் இல்ல, அன்புல கூட தேவன் உங்களுக்கு என்ன அனுமதிச்சிருக்கிறாரோ போதும். மற்ற எல்லா விஷயத்திலையும் எது தேவன் இன்னைக்கு நமக்கு அனுபவிச்சிருக்கிறாரோ போதும் அங்க வேணும். அதே சமயத்துல செலவாளிகளாகவும் நம்ம அங்க இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலையுமே. கண்டிப்பா தன்னுடைய ஜீவியத்துக்கு வெறும் $11 வாங்கினவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்திருக்கணும் என்று நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு அதெல்லாம் முக்கியம். இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நாமோ அநேக விஷயங்கள்ல பாரம்பரியம் என்பது இருக்குது. இங்க நாம் இங்க கூடி வந்திருக்கும் பொழுது கொஞ்சம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்த்தோம் என்றால் இருக்கும், கண்டிப்பா சகோதரர் அழகா பாடத்துல சொன்னார், அடிப்படை தேவைக்கு தடை இல்ல, பேசிக் ரெக்யர்மெண்ட் கிராண்டட், அது தேவன் கிருபையா தரார். என்ன தேவை அது தருவார், ஆனா அது போதும் என்று இருக்கணும், அதற்கு மேல எல்லாமே அது வந்துட்டு கொஞ்சம் செலவு தான், அது ஆடம்பரம் தான். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்துட்டாலும் சரி, இன்னும் அநேக விஷயங்கள் அவருடைய நாட்களில் திருமணங்கள் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு என்று நாம பார்க்கிறோம். ஒரு திருமணத்தை அவர் நடத்தி வைக்கிறார் எக்லீஷாவில், முடிச்சுட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்வி, இங்க இருக்கிறவர்கள் வேறு யாரேனும் திருமணம் செய்து கொள்ள விரும்புறீங்களா? உடனே ஒரு பிரதரும் ஒரு சிஸ்டரும், ஆமா நாங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய விரும்புறோம், வாங்க செய்யலாம். அவங்களுடைய திருமணம் முடிஞ்சு வேற எதுவும் அவங்க செய்யல. ஒருவேளை இது அமெரிக்கன் சிஸ்டத்துக்கு ஒத்து வரும் பிரதர், வாதமா இருக்கலாம். ஏன் இந்தியன் சிஸ்டத்துக்கு ஒத்து வரக்கூடாது? அர்ப்பணிப்பு ரொம்ப சீரியஸா இருந்துட்டா கண்டிப்பா அதுக்கு நல்ல சூழல்கள் வேணும், இரண்டு குடும்பம், ரெண்டும் ட்ரூத், அதெல்லாம் பல கேள்விகள். பட் வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல மனசு இருந்தா தாராளமா நம்ம அங்க செய்யலாம். ஒருவேளை நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம மதியில தேவன் அனுமதிக்கிறார் சிந்திப்பதுக்காக, அது கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். சகோதர சகோதரிகளே, அவர் கடைசியாக அவருடைய சொத்தாக நமக்கு விட்டு சென்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம அங்க பார்க்கிறோம். அவரை பற்றின நினைவுகள் சொல்லும் போது அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். அவரோடு இருந்துட்ட பெத்தேல் ஃபேமிலி அந்த ஆபீஸுக்கு அவருடைய எல்லா விதமான அன்பு வாழ்த்துக்கள் அவர் தெரிவிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு மாத்திரமல்ல உலகெங்கிலும் இருக்கிற குடும்பங்களுக்கு. அதே சமயத்தில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் 5-8 வசனங்கள் இன்றைய காலை பாடத்தினுடைய கன்க்ளூடிங் வேர்ஸா இருந்துச்சு அது. சகோதரர் இந்த வசனத்தை உயர்த்தி பிடிச்செடுக்கிறார், பாசிங்க அந்த வசனம்.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது.
ஆமாம், இந்த விஷயத்தை தான் அவர் வந்துட்டு அவருக்கு பின்னால நாம் நினைவு கூற வேண்டும் என்று அவர் விட்டு சென்றெடுக்கிற விஷயம். ரொம்ப ஆச்சரியம், மிகப்பெரிய ஊழியன், மிகப்பெரிய ஊழியம், ஆனா அவர் ஹைலைட் பண்ணிட்டு போன விஷயம் என்னன்னா இந்த அருமையான குணலட்சணங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கடைசியாக சகோதரருடைய சில அருமையான ஆலோசனைகள் என்று நாம் அங்க பாக்குறோம். அதாவது சகோதரர் கூட இருந்தவர்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள் ஒன்னு உணர முடியும், அதாவது கர்த்தர் இயேசுவினுடைய சிந்தை என்பது அவரிடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவர்கள் பார்த்திருப்பாங்க. அதாவது சாதாரண மனித மூளைக்கு எட்டாத ஆழமான ஆவிக்குரிய விஷயங்களை அவர் வெளிக்கொணர்ந்து நமக்கு அங்க தந்துட்டு போயிருக்கிறது தெரியும். ஒரு சில கருத்துக்கள் என்ன என்று சொல்லும் போது பாருங்க, நான் கருத்துக்களை வேகமாக வாசிச்சிடுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையான பிள்ளையா இருந்துட்டார்னா ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல கணக்கு கொடுப்பவராக இருப்பார். அவர் காலையில வீட்டை விட்டு எழும்புவதற்கு முன்பு தேவனிடத்துல பேசாம செல்ல மாட்டார். இரவுல படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு அந்த நாளுக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி தெரிவிக்காமல் அவர் படுக்கைக்கு போக மாட்டார். ஒருவேளை அந்த நாளில வேற ஏதாவது தேவனுக்கு விரோதமாக செய்தவராக அவர் இருந்திருப்பாரே, ஆனால் அந்த இரவு அந்த விஷயத்துக்காக வருத்தம் தெரிவிச்சு கிருபை இரக்கம் சம்பாதித்து செல்லக்கூடியவராக இருப்பார். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு செயின்ட் இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்வார், அவருடைய நாள் எப்படி துவங்கும், அவருடைய நாள் எப்படி முடியணும், ஒரு கருத்து. அடுத்த கருத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு நமக்கு என்ன என்று பார்க்கும் போது, இந்த அன்பினுடைய ஆவி என்பது போதுமான அளவுக்கு நம்மிடத்துல இல்லாமல் போவதற்கு உரிய ஆபத்து இருக்கு. காரணம் என்னன்னா மனுக்களும் விழுந்து போயிருக்கிறாங்க. இந்த விழுந்து போன நிலைமையில சுயநலம் என்பது மிக பெருகி இருக்குது. அதனால அன்பு அதனுடைய இதர குண லட்சணங்கள் என்பது இயற்கையாகவே காண முடியாததாக இருக்குது. மாறாக விழுந்து போன இந்த நிலையில இந்த அன்புக்கு விரோதமான மற்ற குணலட்சணங்கள் அப்படின்னா குணலட்சணங்கள்ல தீமையான குணங்கள் தன்மைகள் அதிகமாக அங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தேவன் ரொம்ப அழகா சொல்ல, கான்சிக்வென்ட்லி வென் காட் அக்செப்ட் அஸ் இன்டு ஹிஸ் ஃபேமிலி ஹி டெல்ஸ் அஸ் தட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் இஸ் லவ். அதனால தான் தேவன் என்ன சொல்லிட்டார்னா,
இந்த மாதிரி ஒரு மனுஷ சந்ததியில வந்து இந்த காலத்துல வாழ்ந்து இந்த அழைப்புக்குள்ள வந்து மறிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பதினால உங்களை பரலோகத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, முதலும் முக்கியமும் அடிப்படையுமான ஒரு அவசியம் என்னன்னா, உங்கள் இடத்துல அன்பு இருக்கணும். அதனால லவ் மஸ்ட் க்ரோ இன் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் அண்ட் ப்ரீம் இன் ஆல் அவர் தாட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். நம்முடைய சிந்தை பேச்சு கிரியை எல்லாவற்றிலுமே அன்பு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னா, தேவனுடைய ஊழியக்காரன் என்னப்படுகிறவன், கிறிஸ்துவனுடைய சீஷன் என்று சொல்லப்படுகிறவன், ரொம்ப மெருகேறினவராக, மிக மதிப்பு உள்ளவராக, ரொம்ப சுத்தம் உள்ளவராக, பரந்த மனசு உள்ளவராக, மிகுந்த இரக்கம் தயவு உள்ளவராக, மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு தேவனுடைய உண்மையான பிள்ளை அவரோடு சஞ்சரிக்கிறவராக இந்த பூமியில காணப்படும் பொழுது எவ்வளவு இனிதானதாக, எவ்வளவு விலையேறப்பட்டதாக ஒரு மாம்சீக உறவு காணப்பட்டாலும், அந்த உறவு பிதாவினுடைய முகத்தை தரிசிப்பதில் இவருக்கு தடையாக இருப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அது ஒரு ஆபத்தாக பார்ப்பார். அப்படிப்பட்ட உறவு எதுவாக இருந்துட்டாலும் அதை இரண்டாம் நிலைக்கோ அல்லது அதை வெட்டிவிடவோ கூட அவர் துணிவார். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை அவருக்கு இந்த மனுஷர்கள் மத்தியில முகத்துல புன்முறுவல் அங்கீகரிப்பு இல்லாமல் போயிட்டாலும், தேவனுடைய முகத்துல அந்த அங்கீகரிப்பும் புன்முறுவலும் இருக்குதா என்பதை எப்பொழுதும் எதிர்பார்த்தவராக இருப்பார். அதுக்காக வேற உறவு அவரு அதற்கு இடையில அனுமதிச்சிட மாட்டார். கடைசியான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அருமையான பாயிண்ட், தேவனுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுதல், எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுதல் என்பது கடைசியில ஒரு கிறிஸ்தவனை, அவர் சகோதரனோ சகோதரியோ யாராக வேணா இருக்கலாம், அவர் எங்கு வழி நடத்திட்டு போகுனா, இந்த பூமியில பூமிக்குரிய எல்லா விஷயங்களின் மீது இருக்கிற விருப்பில இருந்து அவரை வெளியே கொண்டு போயிடும், அவர் எல்லாவற்றையும் இழப்பதற்கு நேரிடும். தட் இஸ் கான்சக்ரேஷன், அதுதான் அர்ப்பணிப்பு. ஆனா அப்படியாக உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர் இந்த பூமியில இருக்கும் போதே அதற்கு சரியான வெகுமதிகளை தந்துடுறார். நூறத்தனையா தராரு, ஆனா மறுமையில இன்னும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அங்க தடுகிறார். கான்சக்ரேஷன் சகோதர ரஜில் அவர்களுடைய போதனைகளை சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் சொன்னதெல்லாம் என்ன என்ன என்று பார்க்கும்போது, நல்லது செய்யுங்கள், எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்கள், எந்தெந்த வழியில செய்ய முடியுமோ செய்யுங்கள், எந்த எந்த விதத்துல செய்ய முடியுமோ செய்யுங்கள், எந்த எந்த இடத்துல நேரத்துல எந்த எந்த ஜனங்களுக்கு எவ்வளோ காலம் செய்ய முடியுமோ நன்மை மாத்திரமே செய்யுங்கள். பாடத்தினுடைய முடிவு பகுதிக்கு வருவோம். சகோதர சகோதரிகளே, இப்படியே அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கை இந்த பூமியில இருந்த பொழுது இருந்தது என்று பார்ப்பதன் மூலம் சில அரிய படிப்பினைகளை நாம பெற்றுக் கொள்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளும் ஆலோசனையும் என்னன்னா, சகோதரர் ரசல் அவர்கள் விஷயத்தில் ஒருபோதும் அவர்தான் அந்த ஊழியக்காரன், ஏழாம் தூதன் என்ற கருத்துக்கு அடுத்தது ஒரு கருத்து அனுமதிச்சிடாதீங்க. யார் மூலமா, எதன் மூலமா, எப்ப வந்துட்டாலும் சரி, அவரை வசனங்களில் இருந்தும், அவர் தேவனுடைய கரத்தில் ஏந்தி பயன்படுத்தப்பட்ட விதத்தை பார்ப்பதிலிருந்தும் உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர்கள், எப்போதாவது வேறு மாதிரியான விஷயங்கள் வந்துட்டா மாற்று கருத்துக்கு இடம் வேண்டாம். அவர் தான் அந்த ஊழியக்காரன், அவர் தான் ஏழாம் தூதன். அடுத்த விஷயம் என்னன்னா, அவரே இந்த காலப்பகுதியாகிய லவோதிக்கேய காலப்பகுதிக்கான தூதன் என்று சொல்லும் பொழுது, இந்த காலப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகையில வந்திருக்கும் போது அவர் கொடுக்கிற அந்த ஏற்ற கால ஆகாரத்தை அவருடைய ஊழியர்களாகிய நமக்கு பகிர்ந்தளிப்பதுக்கு இயேசு கிறிஸ்துவனால ஏற்படுத்தப்பட்ட அந்த தூதன் கூட அவர் தான். இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் சத்தியம் என்று சொன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கான சேனல் சகோதரர் ரசல் அவர்கள் என்பதை மறந்துட வேண்டாம். மாற்று கருத்து வேண்டாம். அதுல கூட சில சமயங்கள் அது ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இப்படி பேசிட்டா ரசலிஸ்ட், பேச வேண்டும் என்பதற்காக மாத்திரம் குறிப்பிடுறோம். அம்மை கூட அப்படி சில சமயங்களில் சொல்லுவாங்க, பிரதர்ஸ் நம்ம கூட இருக்கிற பிரதர்ஸ் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, தப்பில்லை. நாம் எல்லா விஷயத்துக்கும் சகோதர ரசல் அவர்களை மேற்கோள் காண்பிப்பது வந்து நியாயமானது தான். ஏன்னா இப்ப கர்த்தர் இயேசு பூமியில வந்திருந்த போது அவர் யாரைத்தான் மேற்கோள் காண்பிச்சிருக்கணும்? அவருக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தைக்கு வழியாக இருந்த தீர்க்க தரிசிகளை தான் மேற்கோள் காண்பித்தார். ஏசாயா அப்படி சொல்லியிருக்கிறார், டேனியல் இப்படி சொல்லியிருக்கிறார், அங்கதான் பாயிண்ட் அவுட் பண்ணார். ஏன்னா அவருக்கு முன்னாடி தெய்வீக சேனல் அவங்க தான். இப்போ கர்த்தர் இயேசுக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள் சேனலா யார பார்த்தாங்க? அவங்க யார மேற்கோள் காட்டினாங்க? கர்த்தர் இயேசுவை காண்பிச்சாங்க. கர்த்தர் இயேசு தான் சேனல். அப்போஸ்தலர்களுக்கு பின்பு நாம பார்க்கிறோம், பிரதர் ரசல் அவர்கள் வரும்போது தீர்க்கதரிசிகளையும் காண்பித்தார், கர்த்தர் இயேசுவை காண்பித்தார், அப்போஸ்தலர்களை காண்பித்தார். சேனல் அவர் தான், அதான் சேனல். இன்னைக்கு பிரதர் ரசல் அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி நாம இருக்கும் போது நம்ம சேனலா யார தான் பார்க்க முடியும்? அவரை பார்க்க முடியும், அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்க்கும். இதுல மாற்று கருத்து வேண்டாம். அதனால சகோதர சகோதரிகளே, குடும்பம் மட்டும் நம்முடைய உபதேசங்கள் நம்முடைய பிரயாசங்களில் அவரை தேவன் பயன்படுத்தி கொடுத்த வெளிச்சத்தை அதிகமாக பயன்படுத்துவது ஒரு சிறந்த முயற்சியாக அங்கு இருக்கணும். ஏனென்று சொன்னா சகோதரர் ஊதினது ஏழாவது எக்காலம் மாத்திரமல்ல, அதே எக்காலத்துக்கு வசனத்தில் இன்னொரு பேர், அதுவே கடைசி எக்காலம், அதற்கு பின்பு வேற எக்காலம் கிடையாது. அப்போ அந்த எக்கால சத்தத்திற்கு இசைந்து இருக்கக்கூடிய விஷயங்களை நாம சத்தியமாக அங்கீகரிக்கணும், அதுல கவனம் உள்ளவர்களாக நாம் அங்க இருக்கணும். கடைசியாக நம்ம மத்தேயு 24 அதிகாரமே நம்ம பார்க்கும்போது, எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் ரசல் அவர்கள், ஆனா அந்த ஊழியக்காரனை எஜமான் தம்முடைய வேலைக்காரர்களாகி நம்ம மீது வச்சிருக்கிறார். சோ இப்போ வேலைக்காரர்களாக நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு உக்கிரானத்துவம், அதுல நாம உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். வசனம் நமக்கு தெரியும், 1 கொரிந்தியர் 4:2 வாசிச்சிடுங்க, முடிச்சிடலாம்.
மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம்.
ஆம் சகோதர சகோதரிகளே, அப்போ எஜமான் வந்திருக்கும் போது வேலைக்காரர்களாக நம்ம மீது இப்படிப்பட்ட உண்மை விவேகம் உள்ள ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கும் போது அந்த ஊழியக்காரன் தாம் எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதை அழகாக செய்து நிறைவேற்றி இருப்பத வேலைக்காரர்களாகிய நாமும் பார்க்கும் போது நம்முடைய உண்மை நம்முடைய கர்த்தருக்கு நாம காண்பிப்பதற்கு கவனமுள்ளவங்களா இருப்போம். அதுக்கு தேவன் அங்கீகரித்து எடுத்து பயன்படுத்தின அருமையான பாத்திரம், அதற்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நம்ம கொடுப்பதில் எந்த மாற்று கருத்து நமக்கு வேண்டாம், அது நமக்கு நன்மையாகவே அங்க முடியும். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் மகமேல கடந்து சென்றிருக்கக்கூடிய ஒரு அருமையான பரிசுத்தவான் குறித்து சகோதரர் நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டார். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்துல நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளில் பரிசுத்த அப்போஸ்தலருடைய வார்த்தைகளில் ரொம்ப ஆழமாக இருக்கிறது தான் கர்த்தர் பயந்து கொண்டார் என்பதை நீங்க அறிய வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். எபிரேயர் 13:7 வசனத்துல நமக்கு தெரியும், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இன்னைக்கு நம்ம அந்த வகையில தான் இந்த ஒரு பாடம் கூட பார்த்துருக்கிறோம் சகோதர சகோதரிகளே, அது நமக்கு அவசியமானது. அப்போ உண்மையாகவே கடந்த முன்னாடி இருந்துட்ட பாடம் இந்த பாடம், அது மாத்திரமல்ல இந்த நாளினுடைய முதல் பாடத்திலிருந்து நம்ம சிந்திக்கும் போது நம்முடைய 7வது தூதனை இப்படியாக மாதிரியாக நோக்குவதில்லை, எந்த தவறும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மரணம் அடைவதும் நமக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி.